ஒன்று பேதுரு ரெண்டாவது அதிகாரம் வசனம் 18-19 வரைக்கும் நான் படிக்கிறேன். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அந்நியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்து அதுவே பிரீதியாய் இருக்கும். நம்ம ரொம்ப அருமையான சத்தியங்கள்ல படிச்சுட்டு வரோம். ஒன்னு பேதுருல இருந்து சில பேர் அதை பிரசங்கம் முடிஞ்சு என்கிட்ட ரொம்ப சோர்பா பேஜாரா வந்து சொல்லுவாங்க, ஐயோ இதெல்லாம் முதலே படிச்சிருந்தா நம்ம வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், எவ்வளோ சிறப்பா நம்ம வாழ்ந்திருக்கலாம், இதெல்லாம் தெரியாம நம்ம இருந்துட்டோமேனு வருத்தத்தோடு வந்து என்கிட்ட சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு உண்மை என்ன சொல்லணும்னா, அதுல ரொம்ப வருத்தப்படுற ஆளு நான் தான். ஏன்னா எனக்கு யாரும் இப்படி சொல்லி கொடுத்ததில்லை, வேதத்தை முறையா அதை சொல்லி கொடுத்ததில்லை. அதை படிக்க படிக்க நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ஐயோ இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளோ சாட்சியா எவ்வளோ சிறப்பான வாழ்க்கையா நம்ம வாழ்ந்திருக்க முடியும். காஸ்பல்ன்றது வெறும் ஞாயிற்றுக்கிழமையில நம்ம கேட்டுட்டு இல்லை எப்பயோ ஒரு வாழ்க்கையில கேட்டு மறக்கிறது இல்லைங்க. காஸ்பல் ஒரு பெரிய பவர். அந்த பவர் வந்து ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா அது அவனுடைய உள்ளத்தை மாத்தணும். அடுத்தது அந்த சமுதாயத்தில் அந்த பவர் பாஞ்சி அவனுடைய சமுதாயத்தை பாதிக்கும். அடுத்தது அவனுடைய வேலையில அந்த பவர் பாஞ்சி அவனுடைய வேலை சூழ்நிலையை மாத்தும். அவன் குடும்பத்தில் அந்த வல்லமை பாஞ்சி அவன் குடும்ப சூழ்நிலையை மாத்துறது தான் காஸ்பல் பவர் இல்லைங்களா. அதைத்தான் நம்ம எப்படி செய்யறதுன்னு பேதுரு நமக்கு கற்றுக் கொடுக்குற பாருங்க, எவ்வளோ ப்ராக்டிக்கல் ஒரு கிறிஸ்தவம். அதை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ இது வரைக்கும் சமுதாயத்தில் நம்ம எப்படி வாழணும்னு பேதுரு சொல்லி முடிச்சுட்டு இப்போ வேலை ஸ்தலத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும்னு சொல்ற. வேலையில் உலகத்தில் பார்த்தீங்கன்னா வேலை இடத்துல நான் எப்படி சக்சஸ்ஃபுல்லாக வர்றது இல்லைங்களா, வேலையில் நான் எப்படி சக்சஸ்ஃபுல்லாக வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஆயிரக்கணக்கான புக்ஸ் இருக்குது. ஒரு ஃபோர்ப்ஸ்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, அவங்க ரொம்ப ரிசர்ச் கம்பெனி. அவங்க எழுதியிருக்காங்க வேலையில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வந்த மனிதர்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. பாருங்களா உலகத்தில் தர அறிவுரைகள் என்ன. முதலாவது அவங்களுக்கு வேலையில் ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரியும். 10 வேலை இருந்தாலும் எது முக்கியம் எதை முதல்ல பண்ணணும்னு அவங்க யோசிச்சு பண்ணுவாங்க. ரொம்ப கவனத்தோடு எந்த வேலை பண்ணாலும் பண்ணுவாங்க. ரொம்ப மக்களோடு பழகி சோஷலாக இருந்து மக்களோடு பொறுமையாக இருந்து வேலை செய்வாங்க. எந்த ஒரு கஷ்டமான வேலை கொடுத்தாலும் ரொம்ப இக்கட்டான வேலையாக இருந்தாலும் என்னால் முடியாது நான் செய்ய மாட்டேன் இது ஆகாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. எந்த வேலை கொடுத்தாலும் ஓகே இது கொடுத்த வேலையை நான் எவ்வளோ சிறப்பாக என்னால் செய்ய முடியுமோ அதுக்கு தர்க்கம் பண்ணாமல் செய்வாங்க. அவங்க செய்கிற வேலையை யாரோ பாஸுக்காகவோ யாரோ இது சம்பளத்துக்காகவோ செய்யாமல் அந்த வேலையை கொடுத்து ரொம்ப பேஷனேட்டாக இருப்பாங்க இல்லைங்களா. ரொம்ப அது கொடுத்த ஆர்வத்தோடு நல்லா செய்யணுமேன்ற ஆர்வத்தோடு அவங்க செய்வாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சில குணாதிசயம் நல்லா வெற்றிகரமாக வந்தவங்களுக்கு அவங்க கம்பெனியை பற்றியும் அவங்க பாஸை பற்றியும் தவறாக கேவலமாக எங்கேயோ வெளியே பேச மாட்டாங்க. ரொம்ப ஆனஸ்டாக இருப்பாங்க. பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு பிரச்சனைகளையே பார்த்துக்கிட்டு இருக்காம அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னன்றத போய் எடுத்து செய்ய பார்ப்பாங்க. அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்றத யோசிச்சு செய்ய பார்ப்பாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதா ஆகோதில்லை இதோ ஆகோதில்லை அப்படின்னு அது ஆகுறதில்லை இது ஆகுறதில்லை இது ரொம்ப கஷ்டம்னு சொல்லாமல் தங்கனால் என்ன முடியுமோ அதை செய்வாங்க அப்படின்றத ஒரு பாட்டு கூட வருது, கன்னடா பாட்டு. ஆகது எந்து கை கட்டி கொடுத்தரே சாகது கெலசா முந்தேன்ற மாதிரி ஆவாதுன்னு உக்காந்தா எதுவுமே ஆகாது இல்லைங்களா. ஆனால் முடியும் அப்படின்னு அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க தான் வெற்றிகரமாக வேலையில் வருதுன்னு. ஆனால் இது எல்லாம் மேற்பார்வையான அறிவுரைக்கு கடந்த விதத்தில் பேதுரு நமக்கு வேலையில் நம்ம எப்படி செய்யறதுன்னு நமக்கு சொல்லித்தர போறார். ஒரு அற்பமான உலக பணம் சம்பாதிக்கிறதுக்கோ உலகத்துல பேர் சம்பாதிக்கிறதுக்கோ ஒரு தரைக்குறைவான ஒரு நோக்கத்துக்காக இல்ல, ஒரு தெய்வீகமான காரணத்துக்காக நம்ம எப்படி சிறப்பா வேலை செய்து முன்னேறணும்ன்றதுக்காக நமக்கு பேதுரு சொல்லி வர்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னாவே வேலை வந்து நமக்கு ஒரு ஆதாமின் சாபத்தினால வந்தது இல்லைங்களா. அது வந்து ஒரு ஆசீர்வாதத்தினால இல்ல, சாபத்தினால வந்தது. நீ பாவம் செஞ்சதுனால நெற்றியின் வேர்வை சிந்தித்தான் நீ சம்பாதிக்கணும், நீ சாப்பிடணும்னு ஆண்டவர் கொடுத்தார். ஆதாம்னால வந்தது பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில எந்திரிச்சு பல்லெல்லாம் விளக்கி ட்ரெஸ் ஆகி டிராபிக்ல வேர்த்து விறுவேர்த்து வேலைக்கு போறோம். வேலைக்கு போய் அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வேர்வு சிந்தி ரொம்ப டென்ஷன், அங்க பலவிதமான டென்ஷன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் சில பேர் செய்யறோம். ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் இல்லைன்னு நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா. போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு என்ன ஒருத்தர் சொன்னா, அங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து நீ சம்பாரிச்சிடறப்பா அப்படின்னு என்ன பார்த்து சொன்னாங்க. நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி பாரு, அப்பதான் அவனுக்கு கஷ்டம் தெரியும். ஆனா யோசிச்சு பார்த்தோன்னா ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு தான் கொஞ்சம் நல்லா ஹெல்த் இருக்குது. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து செய்யறவங்க எல்லாம் 30-35 வருஷம் போச்சு, அவங்களுக்கு பல விதமான வியாதிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்க தான். இப்போ கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து 8 மணி நேரம் உட்காந்து உடம்ப கெடுத்துக்கிறது வேலை. இந்த மாதிரி வேலை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மனுஷன் செஞ்சு அவன் உடம்ப தான் கெடுத்துக்கிட்டு வயதாகி போய் அந்த இதெல்லாம் கெடுத்துக்கிட்டு டென்ஷன்ல பாஸ் ப்ரெஷர் இல்லைங்களா, பல விதமான டென்ஷன். அதுல என்ன ஆகுது, கடைசியில மண்ணிலிருந்து வந்தவன் மண்ணுக்கே திரும்பி போனோன்னு வந்தது தான் ஆதாமுடைய சாபம். ஆனா மீட்புல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அந்த சாபத்தின் விளைவுகளை நமக்கு எடுக்கிறார் பாருங்களேன். அந்த சாபத்தை எது சாபமா ஆதாமின் மூலமா வந்துச்சோ மீட்கப்பட்டவர்களுக்கு அந்த சாபத்தையே ஆசீர்வாதமாக மாத்துறது தான் மீட்பின் வேலை பாருங்களேன். அதைத்தான் நம்ம இங்க பார்த்து கத்துக்கணும். ஏன் நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா வேலை நமக்கு ஏன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஒரு ரட்சிக்கப்பட்டவனாக நான் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்பதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஒரு வேண்டா வெறுப்பா செய்கிறவர்களா இருக்க மாட்டோம். ஒரு வெறுத்து போய் ஐயோ போறதுக்கே பிடிக்கிறது இல்லை வேலைக்கு சில நேரத்தில் இல்லைங்களா. சம்பள நாள் மட்டும்தான் சந்தோஷமா போவோம், மற்ற நாள்லாம் போறதுக்கே பிடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருக்காம ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு எப்படா எந்திரிச்சு வேலைக்கு நான் போவேன்ற ஆர்வத்தோடு செய்யற மாதிரி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படி ஆயிரும் வேலை. ஏன்னா வேலை அற்பமான காரியத்துக்காக ரட்சிக்கப்பட்டவர்கள் கொடுக்கப்படல, ஒரு நித்திய வெகுமதி நித்திய சுதந்திரம் பெறத்துக்காக நமக்கு ஆண்டவர் வேலையை கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். அதைத்தான் பரிசுத்தாவி என்ன பண்ணணும்னா நம்ம மனசை மறுரூபப்படுத்தணும். அப்படி படுத்தும் போது தான் நம்ம வித்தியாசமா காரியத்தை பார்க்க ஆரம்பிப்போம் பாருங்களேன். சமுதாயத்தை எப்படி வித்தியாசமா பார்க்கறோம், கவர்மெண்டை இப்ப எப்படி வித்தியாசமா பார்க்கறோம், அதே மாதிரி நம்மளுடைய வேலையை வித்தியாசமா பரிசுத்தாவி தான் நம்ம மனசை சத்தியத்தை கொண்டு மறுரூபப்படுத்தி நம்ம வேலையை வித்தியாசமா பார்க்க உதவி செய்யணும். அந்த ஜபத்தோடு ஆவியானவர் செஞ்சா தான் அது முடியும். நம்ம எவ்வளவு படிச்சாலும் அது முடியாது. அந்த ஜபத்தோடு நம்ம படிக்குவோம். இங்க பாருங்களேன், 18வது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு, வேலைக்காரர்களே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இதுதான் கட்டளை, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு, உங்க எஜமான்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணியிருக்கணும். இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து எல்லாருனாலையும் இது செய்ய முடியாது. இந்த 1வது அதிகாரத்தில் இருக்கிற அஸ்திபாரம், 2வது அதிகாரம் 11வது வசனம் வரைக்கும் அஸ்திபாரம் போட்டுட்டு அந்த அஸ்திபாரத்தில் நிற்கிற மனுஷங்களுக்கு மாத்திரம் தான் இப்படி நடந்துக்க முடியும். அது பாருங்களேன், அது இல்லைன்னா இது செய்ய முடியாது. அந்த அஸ்திபாரம்லாம் போட்டு நீங்க யார் கிறிஸ்துவுக்குள்ளன்னு காமிச்சிட்டு அப்புறம் பரதேசிகள் அந்நியர்களா இருக்கிற அவங்கனால தான், இந்த உலகத்துக்காக வாழாதவர்களால தான் இந்த கட்டளைகளை கீழ்ப்படிய முடியும். புரியுதுங்களா, அந்நியர்களா நம்ம வாழுகிறவர்களுக்கு தான் இந்த கட்டளைகளை கீழ்ப்படிய முடியும். இதை நான் பேசும்போது ஒருவேளை நீங்க சொல்லலாம், எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், உங்களுக்கு என்னங்க கம்மி, நல்லா சம்பளம் வாங்குறீங்க, அதனால நீங்க எஜமான கீழ்ப்படிங்க, நல்லா பிரசங்கம் அடிச்சுட்டு போலாம். ஆனா என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும், என் எஜமான் யாருன்னு எனக்கு தானே தெரியும். முகத்தை பார்த்தா முகத்தை பார்க்கவே முடியாது, எப்போ சிரிக்கவே வராது அந்த ஆளுக்கு, முகம் சுளிச்ச முகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு கொடுக்குற சம்பளமா, நான் இந்த சம்பளத்துக்கு போய் ஏண்டா வேலைக்கு போவான், வீட்டில் இருந்துடலான்னு இருக்குது எனக்கு. அவர் கொடுக்குற சம்பளம் கைக்கம் பத்தல வாய்க்கம் பத்தல, நான் போய் எப்படிங்க அந்த எஜமானு கீழ்ப்படுகிறது. ஒருவேளை இருக்கலாம் இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன டென்ஷனு என்ன வேதனை எவ்வளோ ப்ராப்ளம்ஸ், இந்த சம்பளத்தை வாங்கிட்டு நான் வீட்டையே நடத்த முடியல, என்ன எதிர்காலத்தை எப்படி நடத்துறது, அந்த இதுனா பண்ணுறது, பிள்ளை குட்டிகளுக்கு கல்யாணம் எப்படி பண்ணுறது, நான் எப்படிங்க அந்த எஜமானுக்கு அந்த மாதிரி கீழ்ப்படிஞ்சிருக்க முடியும், எனக்கெல்லாம் எப்படா வேலை விடுவோன்னு இருக்குது, என்னால் அமைதியாக இருக்க முடியாது, எப்படா வேலை விட்டு வரங்கன்னா போயிடலாமான்னு இருக்குது, நான் எப்படி கீழ்ப்படிய முடியும் அப்படின்னு நமக்கு இருக்கலாம் இல்லைங்களா, ஒரு வேலை இருக்கலாம் ப்ராக்டிக்கலாக. ஆனால் பேதுரு இதை யாருக்கு எழுதுறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும், எப்பேற்பட்ட மனிதர்களுக்கு அவர் எழுதுறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்க வருது இந்த வசனத்துல வேலைக்காரர்களே இல்லைங்களா, வேலைக்காரர்களே அப்படின்னு வருது. நமக்கு உலகத்துல பொதுவா நம்ம கத்துக்கிற குணாதிசயம் என்னன்னா, நம்மளாம் வேலையில கொஞ்சம் குனிஞ்சு போனோம்னா நம்ம குனிய குனிய குத்திக்கிட்டு தான் இருப்பாங்க, அதனால அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, நம்ம எதிர்த்து பேசணும், என்ன இது எல்லாத்தையும் கீழ்படிங்க, அவர் என்ன சொன்னாலும் நான் கீழ்படியணுமா, நம்ம குனிய குனிய நம்மளை இன்னும் குத்திக்கிட்டு வேலை வாங்கிட்டு தான் இருப்பாங்க, அதனால நான் எதிர்த்து நிற்பேன், அதனால நான் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன், நமக்கு குணம் இருக்கலாம். ஆனா பேதுரு என்ன சொல்றாரு, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்றார். பாருங்களேன் யாருக்கு இவர் எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தை வேலைக்காரர்களேன்னு வருது, ஆக்சுவல் வார்த்தை என்ன தெரியுமா, நமக்கு மாடர்ன் டிரான்ஸ்லேஷன் வந்ததுனால வேலைக்காரர்கள் மாத்திட்டாங்க. ஒரிஜினலா பேதுரு எழுதும் போது என்ன எழுதினார்னா அடிமைகளே அப்படின்னு எழுதினார். அடிமைகளே, சாதாரணப்பட்ட அடிமைகள் இல்ல, வீட்டு அடிமைகளே, வீட்டு வேலைக்காரர்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வீட்டு அடிமைகளேன்ற வார்த்தை தான் அங்க போட்டிருக்கு. ஆனா இந்த காலத்துல அடிமைகள்னா என்னன்னு யாருக்கும் தெரியாது என்பதற்காக மாடர்ன் டிரான்ஸ்லேஷன்ல தமிழ்லயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி வேலைக்காரர்களேன்னு மாத்திட்டாங்க. ஆனா ஒரிஜினலா என்ன இருந்துச்சு, அடிமைகளே. அடிமைகள்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன அடிமைகள், இந்த ரோம் அரசாங்கத்துல தான் அவங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தது. ரோம்ல இருக்கிற 5 பிராந்தியங்கள்ல இந்த கப்பதோசியா பொந்து எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தது. ரோம் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு நாட்டை உலகத்தையே அவங்க ஆளணும்ன்ற ஒரு நோக்கத்துல மற்ற ஊரெல்லாம் தங்களுடைய பிராந்தியத்துல சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, போருக்கு போவாங்க. சில நேரத்துல போருக்கு போகும்போது போர் வார்ல பண்ணி சில பேரை போர்க்கைதிகளா பிடிச்சுக்குவாங்க இல்லைங்களா, வார் பிரிசனர்ஸ். அவங்களை என்ன பண்ணுவாங்க, ஜெயில வைக்காம அவங்கள வந்து அடிமைகளா அவங்க மாத்திக்குவாங்க, அடிமைகள் புரியுதுங்களா, அவங்கள அடிமைகளா மாத்திக்கிட்டு அவங்களுக்கு என்னன்னா, வி ஆர் த லார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு எண்ணம் ரோமருக்கு, நாங்கள் தான் உலகத்தின் அதிபதிகள், நாங்கள் உலகத்தின் அதிபதிகளா இருக்கிறதுனால சாதாரணப்பட்ட வேலைகளை நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம், அதை அடிமைகள் செய்யட்டும் அப்படின்னு எல்லா வேலைகளும் அந்த அடிமைகளுக்கு கொடுப்பாங்க. அந்த அடிமைகள் தான் எல்லாத்தையும் செய்வாங்க. ஒரு அடிமை அப்படின்னு எடுத்தோன்னாவே அவனுக்கு எந்த விதமான உரிமை இல்லை, யோசிச்சு பாருங்க, ஒரு அடிமைன்னா அவனுக்கு எந்த விதமான ரைட்ஸ் இல்லை, எந்த விதமான சம்பளம் கொடுப்பாங்களா, இல்ல இன்சூரன்ஸ் பாலிசி கொடுப்பாங்களா, நோ பெனிஃபிட்ஸ் புரியுதுங்களா, அந்த நிலைமைக்கு அவங்களுக்கு எழுதுற அறிவுரு, நோ பெனிஃபிட்ஸ், எந்த சேலரியும் அவங்களுக்கு இல்ல, எந்த விதமான வெகுமதியும் இல்ல, அவங்கள மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. ஒரு அடிமைனா அந்த காலத்திலே ஒரு பொருளை மாதிரி மதிப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ரெவலேஷன் படிக்கும் போது பாபிலோன் அந்த 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 பொருட்கள், இந்த பொருட்கள், தங்கம், வெள்ளி எல்லாத்தையும் போட்டுட்டு கீழே அடிமைகள்னு கூட போட்டிருந்தாங்க. நம்ம படித்தோம் ரெவலேஷன்ல, ஒரு ஒரு ரோம், ரோம்ல இருக்கிற ஒரு மனுஷன், ரோம்ல இருக்கிற ஒரு மனுஷனுடைய சொத்தை நம்ம எண்ணி பார்த்தோம்னா, இப்படி போடுவாங்க, எனக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்குது, 2 வீடு இருக்குது, 10 மாடு இருக்குது, அதெல்லாம் போட்டுருவாங்க ஃபர்ஸ்ட், 10 மாடு, 20 ஆடு, 5 அடிமைகள். ஒரு பொருளாத்தான் பார்ப்பாங்க, ஒரு கருவியாத்தான் பார்ப்பாங்க. 5 அடிமை ஆண் அடிமைகள், 2 பெண் அடிமைகள், அவங்களுக்கு ஒரு 5-6 புள்ள குட்டிங்க, அதெல்லாம் என்னவா பொருளாத்தான் பார்ப்பாங்க புரியுதுங்களா. எந்த விதமான உரிமையும் அவங்களுக்கு இல்லாத ஒரு நிலைமையில இருந்த அடிமைகள். இந்த மாதிரி சூழ்நிலையிலே புதிய ஏற்பாடு சபையில பார்த்தோம்னா, புதிய ஏற்பாடு சபையில மேக்சிமம் இருந்தது அடிமைகள் தான், ரொம்ப இருந்தது அடிமைகள் தான். அதனால தான் புதிய ஏற்பாடுல பல வசனங்கள், பல போதனைகள் வந்து அடிமைகளுக்காக கொடுக்கப்பட்ட போதனைகளா பார்க்கிறோம். எல்லா நிருபங்களும் எடுத்து பார்த்தோம்னா அடிமைகள், அடிமைகள், அடிமைகள்னு வர, ஏன் சபையில இருந்த முக்காவாசி ஜனங்க புதிய ஏற்பாடுல அடிமைகள் தான், அதை புரிஞ்சுக்கணும். பாருங்களேன் இந்த மாதிரி சபையில இருந்த மக்களுக்கு, ஒரு அடிமைகளா இருக்கிற மக்களுக்கு எப்படி நம்ம காஸ்பல் சொல்றது, எப்படி சுவிசேஷம் சொல்றது? யோசிச்சு பாருங்களா, அவங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. காலையில எந்திரிச்சா நைட்டு வரைக்கும், டயர்ட் ஆகுற வரைக்கும் வேலை செய்யணும். சாப்பாடு ஒண்டி கொடுப்பாங்க, மிச்சம் மீதி இருக்கிற சாப்பாடை ஒண்டி கொடுப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம்ன்றதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு சொத்தெல்லாம் எந்த சொத்தை சேர்த்து வைக்க முடியாது. இதான் அவங்க வாழ்க்கை. அப்படிப்பட்ட அடிமைகளுக்கு காஸ்பல் எப்படி சொல்றது? நம்ம ஊர்ல காஸ்பல் சொல்ல சொன்னோன்னா என்ன சொல்லுவாங்க நம்முடைய பிரசங்கிகள்? நம்ம ஊர்ல யோசிச்சு பார்க்கலாம். நம்ம ஊர்ல சொல்ல சொன்னோம்னா, என்னுடைய அருமையான அடிமைகளே, இயேசு உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார் இல்லைங்களா. இயேசுக்குள் நாம் யூதன் என்றும் இல்லை, புறமதஸ்தனும் என்று இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீனம் இல்லை என்று இல்லை. ஆகவே நாங்கள் யாரும் அடிமையா இருக்க வேண்டியதில்லை. எல்லோரும் எழும்புங்கள், எல்லோரும் உங்கள் எஜமானிகளுக்கு விரோதமாக எழும்பி போர் செய்யுங்கள், நாம் ஆட்சி செய்வோம், உலகத்தை மேற்கொள்ளுவோம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஆனா புதிய ஏற்பாடுல அப்படி பிரசங்கம் பண்ணதை பாக்குறது இல்லை நம்ம. அப்படித்தானே இருக்கு. ஏழைகளா இருந்தா உங்களுக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு போய் பிரசங்கம் வருது. ஆனா இங்க என்ன மாதிரி பிரசங்கம் பண்றாங்க? அப்போஸ்தலர்கள் இருங்க, எல்லாருமே அந்த மாதிரி அடிமை கொடுமை தான், அடிமை வேதனை தான், கஷ்டம் தான், மனுஷனுடைய உரிமையை பறிச்சிருது தான். ஆனா அந்த சமுதாயத்தை எப்படி மாத்த பாக்குறாங்க தெரியுங்களா? அந்த சமுதாயத்தில் இருக்கிற அமைப்புக்கு கீழ்ப்படிந்து, அந்த கீழ்ப்படிதல் நடத்தினால சுவிசேஷத்தை உயர்த்தி பிரசங்கம் பண்ணி அவங்களுக்காக ஜபம் பண்ணித்தான் அந்த சமுதாயத்தை மாத்த பார்க்கறாங்க. சமுதாயத்தை எதிர்த்துக்கிட்டு அந்த சமுதாயத்தை மாத்துறத வழியா அப்போஸ்தலர் பார்த்ததே இல்லை பாருங்களேன். சமுதாயத்துக்கு விரோதமா போர் செஞ்சு இல்லை, அந்த சமுதாயம் அமைத்திருக்கிற அமைப்புக்கு கட்டுப்பட்டு அதன் வாழ்க்கையின் மூலமா தான் அந்த சமுதாயத்தை மாத்துறாங்க, அங்க சுவிசேஷத்தை உயர்த்துறாங்க. அப்படி பண்ணிதான் அவங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு நம்மெல்லாம் அடிமையா இல்லாத காரணம் என்னங்க? அடிமைத்தனம் உலகத்துல இல்லாத காரணம், இந்தியாலாம் அந்த டைம் ரொம்ப அடிமைத்தனம் இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? சுவிசேஷம் பரவுனால தான். சுவிசேஷம் இப்படி பரவி இவங்கெல்லாம் அந்த அடிமைகளா இருந்து சுவிசேஷத்துக்காக வாழ்ந்ததுனால தான் உலகத்துல அடிமைத்தனம்ன்றதே குறைஞ்சு போச்சு. இப்பெல்லாம் பாருங்களேன், இவங்க வாழும் போது என்ன ஆச்சு? காஸ்பல் எல்லா இடத்துலயும் பரவுச்சு. பரவும் போது என்ன ஆச்சு? ஒரு எஜமான் பார்க்கிறான், எல்லா மனிதர்களையும் கனம் பண்ணணும்னு வேதம் போட்டிருக்கிறது, மற்றவனை என்னை விட அதிகமாக பெருசா நினைக்கணும்னு வேதம் போட்டிருக்கிறதுனால அடிமைத்தனம் தப்புன்னு உலகம் உணர்ந்து அடிமைத்தனமே உலகத்தை விட்டு போற அளவுக்கு காரணம் காஸ்பல் தான் கொண்டு வந்துச்சு. காஸ்பல் தான் மாத்துச்சு, சமுதாயத்தையே மாத்துச்சு. ரோம அரசாங்க சமுதாயத்தையே மாத்துனது எப்படி? இவங்க வாழ்ந்த விதத்துல தான், அப்போஸ்தலர் நடத்தின விதத்துல தான். ஆகவே இந்த வசனத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்க பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனத்துக்கு இருக்கிற உருவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் வர்ஸ்? 18 இருந்து அந்த அதிகாரம் முடிய 25 வரைக்கும் 7 வசனங்கள் வருது. இந்த 7 வசனங்கள்ல பேதுரு நமக்கு என்ன சொல்ல பார்க்கிறார் அப்படின்னா, ஒரே விஷயத்தை தான் சொல்ல பார்க்கிறார். 18 வசனத்துல, வேலைக்காரர்களே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அது ஒரே பாயிண்ட் தான், 18 25 வரைக்கும் ஜஸ்ட் 1 பாயிண்ட். ஏங்க 7 வசனம் அதுக்கு போடணும் அப்படின்னா, ஒரு பிரமிட்னா தெரியுதுங்களா, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அது இப்படி வந்து இப்படி இருக்கும். அங்க உச்ச கட்டத்துல இருக்கிறத கீழே இருக்கிறதெல்லாம் தாங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த 18 வசனம் தான் அந்த உச்ச கட்டத்துல, அடிமைகளே வேலைக்காரர்களே உங்க எஜமான்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு மேல இருக்குது. மத்த அதுக்கு கீழே இருக்கிற சகல வசனங்களும் அதுக்கு அஸ்திபாரமா அதை தாங்கிக்கிட்டு நிக்குது. இந்த 8 வசனங்கள், 7 வசனங்களும் என்ன போட்டிருக்கு, என்ன சொல்ல பாக்குறாருன்னா, வேலைக்காரர்களே உங்க எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்க. கீழ்ப்படிங்கன்றத சப்போர்ட் பண்றதுக்கு காரணங்களா அடுக்கிக்கிட்டு போறார். பலவிதமான அந்த கீழ்ப்படுறதுனால வருகிற நன்மைகள், கீழ்ப்படிவதற்கு இருக்கக்கூடிய நோக்கம், அதுக்கு இருக்கக்கூடிய வாஞ்சை, உற்சாகம், சகலமும் அடக்கிட்டு போறார் பாருங்களேன். அந்த வசனங்களை இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, சர்வன்ஸ் பி சப்மிசிவ் டு யுவர் மாஸ்டர் ஃபார் அப்படின்னு 19 ஆரம்பிக்கும், ஃபார் 20 ஆரம்பிக்கும், 21 ஃபார் ஆரம்பிக்கும். தமிழ்ல பாருங்களேன், 19 வசனம் ஏனெனில் அப்படி ஆரம்பிக்கல, ஏனெனில் ஏனெனில் ஏனெனில், இதெல்லாம் எதுக்கு? வேலைக்காரர்களே உங்க எஜமான்களுக்கு கீழ்ப்படிங்க, அதுக்கு தான் இது எல்லாமே வருது நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த வசனத்தை பார்க்கிறோம். இந்த வசனத்துல என்ன என்ன அந்த வேலைக்காரர்களுக்கு சொல்ல பார்க்கிறாரு? இந்த வேலைக்காரர்களுக்கு அவங்க வாழ்க்கை, ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க, மண்டே எந்திரிச்சு வேலைக்கு போகணும், வேலைக்கு போனா அந்த முகம் சுளிக்கிற மோசமான கொடுமையான அந்த எஜமான் முகத்தை பார்க்கணும், பார்த்து அவங்களுக்குள்ள வேலை செய்யணும். அவங்களுக்கு என்னங்க தேவை, என்ன தேவை, என்ன காரியம் அவங்க வேலையை மாத்தும், அவங்க வேலை நடத்திய மாத்தும் அப்படின்னு பார்த்து அதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்புல பேதுரு மூலமா அவங்க கிட்ட பேசுற. அவங்களுக்கு ரொம்ப தேவையானது என்ன தெரியுமா, தேவனுக்கு மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை, வேலை வாழ்க்கை. அவங்க வேலை செய்யும் போது கடவுள் அவங்களுடைய வேலையை கவனிக்கிறாரு, பார்க்கிறாரு. அவங்க எஜமான் அவங்கள எப்படி நடத்துறாருன்றத கடவுளுடைய பிரசன்னத்துல கடவுளுடைய உணர்வோடு இருந்து அவங்க வேலை செய்யறத கடவுள் கவனிக்கிறாரு, கண்கண்டு பார்க்கிறாருன்ற உணர்வு அவங்களுக்கு ஏற்படும். அதை கொடுக்க பார்க்கிறாரு இந்த வசனத்துல. அதுதான் நம்ம பார்க்கிறோம் பாருங்களேன். அது அவங்க மனசை மாத்தும். அதை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். முதலாவது 18வது வசனத்துல இருந்து ஆரம்பிப்போம். 18 பைபிளை நீங்கள் படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா, இந்த சாட்டுன்னுவாங்க தெரியுங்களா, சாட்டுன்னு கம்ப்யூட்டர்லாம் பார்த்தோம்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா, இப்போலாம் ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டாங்க, ஒரு கேள்வி கேட்டால் அது ஒரு பதில் கொடுக்கும். இல்லை ஃபோனில் கூட இப்போலாம் இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன வரப்போதுனா, நீங்கள் மனுஷங்கிட்ட பேச மாட்டீங்க, ஒரு மிஷின் கிட்ட தான் பேசுவீங்க. ஆனால் நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு அந்த மிஷின் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கும். அப்படி தான் வரப்போகுது. இன்னும் ஐவிஆர் அப்படின்னுவாங்க, இன்டராக்டிவ் வாய்ஸ். அந்த மாதிரி தான் பைபிள் கிட்ட நம்ம பேசும்போது, பைபிளை படிக்கும் போது அதை நல்லா பகுத்தறிஞ்சு படிச்சுக்கணும்னா பைபிள் கிட்ட பேச ஆரம்பிக்கணும். நீங்க அது அதுகிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அது உங்களுக்கு பதில் கொடுக்கும். அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கணும், இன்டராக்டிவா இருக்க பார்க்கணும். அப்பதான் பைபிளை நல்லா புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி படிக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாமே. இந்த வசனம் இருக்குது, இந்த வசனத்துல சில கேள்விகளை நம்ம கேட்டு பார்ப்போம். யாருக்கு சொல்லப்படுது, அவங்க என்ன செய்யணும், யாருக்கு செய்யணும், எப்படி செய்யணும் இல்லைங்களா. அந்த மாதிரி அதிசயமான கேள்விகளை பைபிள் கிட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னா பதில் அதுக்கு பேசுறத உங்களுக்கு புரியும். அதுகிட்ட பேச ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி இந்த வசனத்தை படிக்க பார்ப்போமே. இந்த வசனத்துக்கு 4 கேள்வி கேட்போம். முதலாவது, யாருக்கு இந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன இந்த கட்டளை, இதை எப்படி செய்யணும், யாருக்கு செய்யணும். இந்த 4 கேள்வியை இந்த வசனத்துக்கு கேட்டு பார்ப்போம். யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இந்த கேள்வி கேட்டா இந்த வசனம் என்ன சொல்லுது, வேலைக்காரர்களுக்கு. வேலைக்காரர் அதான் பதில். யாருக்கு இந்த கட்டளை, வேலைக்காரர்களுக்கு அதான் பதில். வேலைக்காரர்கள்லாம் யாருன்னு உடனே நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, நம்ம ஊர்ல இருக்கிற வேலைக்காரங்க நினைச்சிடக்கூடாது. பேதுரு அந்த டைம்ல வேலைக்காரர்கள் எழுதும் போது யாருக்கு எழுதினாரு அப்படின்னு அந்த ஒரிஜினலை போய் பார்த்தா தான் என்ன போட்டிருக்கிறது, வேலைக்காரர்கள்னு வரும்போது கிரீக்ல வந்து வேற வார்த்தை அங்க போட்டிருக்கோம் இல்லைங்களா, வேலை வார்த்தை அங்க போட்டிருக்கோம். அந்த மாதிரி நம்ம பார்த்து படிச்சுக்கணும். ஹோய்காஸ் என்ற ஒரு வார்த்தை, கிரேக்க வார்த்தை. அப்படின்னா என்ன, வீட்டு அடிமை. சாதாரண வீட்டு வேலை செய்யக்கூடிய வீட்டு அடிமைக்கு இது போட்டிருக்கிறது. யாருக்கு அடிமை இவரு, அவங்க எஜமானுக்கு அடிமை. இன்னும் எஜமான்ற வார்த்தைக்கு வந்து டெஸ்பாட்டிஸ், அப்படின்னா உன் எஜமான் உன்னை முழுசா விலை கொடுத்து வாங்கி உன்னுக்கு அவனுக்கு முழுமையாக நீ அடிமையா இருக்கிற, உன் எஜமானுக்கு அடிமையா இருக்கிற இவரு வீட்டு அடிமை. அந்த அடிமைகளை பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி புதிய ஏற்பாடு பல இடங்கள்ல அடிமைகள் பத்தி போட்டிருக்கு. சில வசனங்கள் நீங்க எடுக்க வேண்டியது இல்லைன்னு நோட் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங்க்கு நான் சொல்றேன். 1 கொரிந்தியர் 7:21, எபேசியர் 6:4, கொலோசியர் 3:23, 1 தீமோத்தேயு 6:1-2. பல இடங்கள்ல பார்த்தோம்னா அடிமைகள் அடிமைகள் அடிமைகள்னு வரும். ஏன் அவ்வளோ அடிமைகளை பற்றி போட்டிருக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோமர் ஊர் ஒரு ஊர் எடுத்தோம்னா அந்த ஊரில் இருக்கிற பாதி பாப்புலேஷன்ஸ் அடிமைகளாக தான் இருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த ஊரில் இருக்கிற பாதி பாப்புலேஷன் அடிமைகளாக இருப்பாங்க. ஒரு சபைன்னு எடுத்தோம்னா அந்த சபையில் முக்காவாசி பேர் அடிமைகளாக தான் இருப்பாங்க. அந்த அடிமைகளாக இருக்கிற அவர்களுக்கு இவர் எழுதுகிறார். இன்னும் நம்ம ஒரு நிருபம் வந்து ஃபைலிமான்னு ஒரு நிருபம் இருக்கு பைபிளில், ஃபைலிமான். அந்த நிருபம் வந்து தமிழில் என்ன வருதுக்கு பேரு யாருக்கோ தெரியலீங்களா, ஃபைலிமான்னு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நிருபத்தில் ஃபைலிமான் ஒரு அடிமையை வச்சுருந்தாரு. அந்த அடிமை வந்து தன்னை விட்டு ஓடி போய் அந்த ஃபைலிமானை விட்டு ஒனிஸ்மஸ்ன்னு ஒரு அடிமை, அவர் வந்து அவரை விட்டு ஓடி போயிட்டு ரோமுக்கு ஓடி போயிட்டார். ரோமுக்கு அந்த மாதிரி ஒரு அடிமை தன் எஜமான விட்டு போயிட்டாங்கன்னா அவனுக்கு மரண தீர்ப்பு தான் கொடுக்கணும். பாருங்களேன், விட்டு கூட போக முடியாது. நமக்கு நான் இங்கே பாஸ் பிடிக்கலன்னு நம்ம என்ன செய்யலாம், வேலை விட்டுடலாம். அங்கே விட்டு போனோன்னா சாவுதான், கிடைச்சானா ஓனர் சாவடிச்சிடலாம். அங்க அந்த ஒனிஸ்மஸ் ஓடி போய் பவுல் கையில மாட்டிக்கிட்டாங்க. பாருங்களேன், ஒரு ஒரு சிங்கம் வாயில பாம்பு கிட்ட தப்பிச்சு சிங்கம் கிட்ட போய் மாட்டிக்கிட்ட மாதிரி பவுல் கிட்ட மாட்டிக்கிட்டு பவுல் என்ன பண்றாரு, அவனுக்கு இயேசுவை பத்தி சொல்லி கொடுத்து அவன் மனசை மாத்தி உண்மையான கிறிஸ்தவ அடிமையாக திருப்பி பைலிமானுக்கே அனுப்பிச்சு விடுறாரு, போய் வேலை செய், கிறிஸ்தவனாக வேலை செய். பாருங்களேன், அது அதிசயமான ஒரு நிருபமா அங்க பாக்குறோம். ஒரு அடிமைன்னு எடுத்துக்கும் போது நீங்க பாருங்களேன், புதிய ஏற்பாடுல அந்த ஓனர் வந்து அந்த அடிமைக்கு என்னன்னா செய்யலாம், தெரிஞ்சு செய்யலாம், தெரியாம செய்யலாம், கோபத்துல செய்யலாம். அவர் என்ன அந்த அடிமைக்கு செய்யறாரோ கொலை கூட பண்ணிடலாம். அந்த ஓனர் அந்த அடிமைக்கு என்ன செஞ்சாரோ அதுதான் நியாயம். அந்த அடிமையின் உலகத்தை நீங்க புரிஞ்சுக்க பார்க்கணும். பாருங்களேன், ஃபுல்லா புதிய ஏற்பாடு உலகம்னு நம்ம போய் பார்த்தோம்னாவே அது அடிமைகள் நிறைந்த ஒரு உலகம். அங்க வேலை சம்பளம்ன்றது கிடையாது, உரிமைன்றது கிடையாது, வேற வேலைன்னு கிடையாது. ஒருத்தனுக்கு நான் அடிமை ஆயிட்டோன்னா சாவுற வரைக்கும் அவன் சொல்ற பேச்சை கேட்டு அவன் கூட தான் வாழும். அப்படிப்பட்ட ஒரு உலகம் அவங்களுக்கு பேதுரு எழுதுறார். புரியுதுங்களா? அவங்களுக்கு தான் பேதுரு எழுதுறாரு. அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லாத ஒரு மக்களுக்கு பேதுரு எழுதுறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இவ்வளவு அடிமைகளுக்கு பேதுரு எழுதுறாருன்னா அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம அடிமைகளா? நம்ம அடிமைகள் இல்லை இல்லைங்களா? அப்போ நம்ம 21st செஞ்சுரியில் இருக்கிறோம், பல உரிமைகள் இருக்குது. ஆனால் அவங்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நமக்கு இது பொருந்துமா அப்படின்னா, நம்ம அடிமைகள் இல்லையேனா கடவுளுக்கு ஸ்தோத்திரம் தான் செலுத்தணும். ஆமாம், நம்ம அடிமைகள் இல்லை, வி ஆர் நாட் ஸ்லேவ்ஸ், நம்ம வேலைக்காரர்களாக இருக்கிறோம், அடிமைகளாக இல்லை. ஆனால் இதை கவனிங்க, நமக்கு இது பொருந்துமா? நம்ம ஒரு வேலைக்கு நம்ம அடிமைகளா இல்லை, ஆனா கடவுளுடைய பராமரிப்புல நம்ம என்ன பண்ணியிருக்காரு, நம்ம போய் சுயமா, நம்ம யாருக்கும் அடிமைகளா வருதில்ல, அவன் விருப்பம் இல்லைனாலும் அடிமையா வேலை செஞ்சு ஆகணும், நம்ம பிடிக்கலன்னா விட்டு போயிடலாம். ஆனா கடவுளுடைய பராமரிப்புல நம்ம போய் ஒருத்தருக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு, நான் விருப்பமாக உங்களுக்கு வேலை செய்ய போறேன், அதுக்கு நீங்க சம்பளம் கொடுக்க போறீங்க அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு இடத்துல வேலைக்காரர்களா நம்ம எல்லாரும் இருக்கிறோம். இல்லைங்களா? அடிமைகளா இல்லை, நம்ம வேலைக்காரர்களா இருக்கிறோம். ஆனா என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த கட்டளை எவ்வளவு அளவுக்கு நமக்கு பொருந்தோம்னு யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட கொடுமையான ஒரு அமைப்புல ஒரு அடிமை நிலையிலேயே அவங்களுக்கே பேதுரு என்ன சொல்றாரு, அடிமைகளே உங்கள் எஜமான்களுக்கு பயத்தோடு கீழ்ப்படிந்திருங்கன்னு அவங்களுக்கே அவர் சொல்லும் போது எவ்வளவு லேசான, நியாயமான, ஒழுங்கான விதத்தில் வேலையில அமைந்திருக்கிற நமக்கு அது எவ்வளவு அதிகமாக பொருந்தோன்றதை யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா? அந்த பாயிண்ட் பெரிய விஷயத்துல இருந்து சின்ன விஷயத்துக்கு கொண்டு வர்றதுன்றது. அந்த மாதிரி அடிமைகளுக்கே சுவிசேஷம் கட்டளை என்ன, நீங்க அடிமைகளா இருந்தாலும் உங்க எஜமான்களுக்கு கீழ்ப்படிங்கன்ற ஒரு கட்டளை வரும்போது, அதிக பயத்துடனே கீழ்ப்படிங்கன்னு ஒரு கட்டளை வரும்போது, எவ்வளவு லேசான வேலையில சம்பளம் கொடுக்கறாங்க, வேலை பிடிக்கலன்னா விட்டு போற ஒரு சூழ்நிலை இருக்கு, நமக்கு பலவிதமான லீவ்ஸ் இருக்கு, நமக்கு 8 மணி நேரம் தான் வேலை. அந்த சூழ்நிலையில வாழ்ற நமக்கு அந்த கட்டளை எவ்வளவு அதிகமாக பொருந்தும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நமக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா பொருந்தும், எவ்வளவு அதிகமா, எந்த சாக்கு போக்கு நம்ம சொல்ல முடியுமா, இல்ல என்னால முடியாதுன்னு சொல்ல முடியுமா, இல்ல ரொம்ப பொருந்தும். அந்த மனுஷர்களுக்கு எந்த வெகுமதியும் இல்லை, எந்த பணமும் இல்லை, எந்த சம்பளமும் இல்லை, அவங்களே அப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும்னா நமக்கு அது எவ்வளவா பொருந்தும்? ஆகவே அவங்க ஏங்க கீழ்படியணும்? ஏன் அதிக சம்பளம் உனக்கு கொடுப்பான்னு கீழ்படின்றாரா? இல்ல. உனக்கு நல்ல வளர்ச்சி கொடுப்பான் கீழ்படின்றாரா? இல்ல. எதுக்கு கீழ்படியணும்? காரணம் சொல்ல போறாரு, சுவிசேஷ காரணங்களுக்காக கீழ்படியணும். அது என்ன காரணங்கள் பார்க்க போறோம். ஒரே காரணம் என்ன, நீ கீழ்படிய வேண்டியது சுவிசேஷ காரணத்துக்காக. அதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம செய்யற வேலை வந்து சம்பளத்துக்காக செய்யறதில்ல, வளர்ச்சி கொடுப்பான்னு செய்யறதில்ல, பெருசா நம்மளை மதிப்பாங்கன்னு செய்யறதில்ல. நம்ம எதுக்காக வேலை செய்யணும்? சுவிசேஷ காரணங்களுக்காக நம்ம எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும். இதையெல்லாம் தாண்டி மேல வந்துட்டோம்னா சிறப்பா வேலை செய்கிறவர்களா நம்மளும் மாறுவோங்க. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், அந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். சரி, முதலாவது யாருக்கு? அடிமைகளுக்கு இந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டளை என்ன? என்ன இந்த கட்டளை? என்ன கட்டளை? அந்த கேள்வி கேட்போம். இன்னொரு கேள்வி யாருக்குன்னு பார்த்துட்டோம். என்ன கட்டளை? கீழ்ப்படிந்திருங்கள். Be submissive to your masters. அதான் வேலைக்காரர்களே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அதான் ரெண்டாவது கீழ்ப்படிந்திருங்க. அப்படின்னா என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், அடங்கி நடங்க. அவங்க சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடங்க. மனப்பூர்வமாக எதிர்த்து பேசாம கீழ்ப்படிந்து நடங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா. ஏற்கனவே 13வது அதிகாரம் இந்த பகுதி ஆரம்பிச்சதே எப்படி ஆரம்பிச்சாரு? 13வது வசனத்துல போட்டிருக்கு பாருங்க, நீங்கள் மனுஷருடைய கட்டளை யாவற்றுக்கும் கர்த்தரின் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். அதான் ப்ராட் கமாண்ட். அந்த ப்ராட் கமாண்ட்ல தான் இது ஒன்னா வந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம் நம்ம. ப்ராட் கட்டளை கொடுத்துருக்கிறார். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் ஆடிட்டோரியம், பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது. 1வது கிளாஸ்லேருந்து 12வது கிளாஸ் வரைக்கும் பசங்க அங்கே இருக்கிறாங்க. அவங்க ஹெட் மாஸ்டர் நின்று ஒரு கட்டளை கொடுக்குறார். ப்ராட் கட்டளை. என்ன கட்டளை? எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே போங்க. அதான் கட்டளை. அந்த கட்டளையில் சப் கட்டளை இருக்கு, அது கீழே கட்டளை. 1வது கிளாஸ்லேருந்து 5வது கிளாஸ் இருக்கிறவங்க கேட்டு 1 கேட் வழியாக வெளியே போங்க. 6வது கிளாஸ்லேருந்து 10வது கிளாஸ் வரைக்கும் இருக்கிறவங்க கேட் 2ல வெளியே போங்க. 11வதுலேருந்து 12வது கிளாஸில் இருக்கிறவங்க கேட் 3லேருந்து வெளியே போங்க. அந்த 1வது கட்டளைக்குள்ள தானே எல்லாமே இருக்குது. எல்லாரும் வெளியே போனோம், ஆனால் எல்லா பகுதி அதே மாதிரி ஒரு ப்ராட் மனுஷருடைய சகல அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிங்க சொல்லிட்டு குடிமக்களாக வாழ்கிறவங்களே கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படிங்க, வேலைக்காரர்களே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிங்க, மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு ஒன்றுன்னா அது கீழே கொடுத்துட்டு வரார். அதைத்தான் நம்ம பார்க்கறோம். கட்டளை என்ன? அது அந்த அதனோட அந்த வெயிட்டு தான் இங்கேயும் வருதுன்னு பார்த்துக்கணும். இது புதுசாக ஒன்றும் சொல்லலை, ஏற்கனவே எதுக்காக சொல்லியிருக்கிறாரு? ஏன் கீழ்ப்படியணும்? கர்த்தர் நிமித்தம். நீ உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படி. உண்மையான கிறிஸ்து இது கடவுளுடைய சித்தமா இருக்குதுன்னு கூட பார்த்தோம் இல்லைங்களா. கடவுளுடைய சித்தமா இருக்கு. ஒரு உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா அவன் கீழ்ப்படிவான். கர்த்தருடைய சித்தமா இது இருக்கிறது, அதனால கீழ்ப்படியுங்க. சரி, இரண்டாவது பார்த்துட்டோம், கீழ்ப்படியுங்கள். எப்படி கீழ்ப்படியணும்? யாருன்னு பார்த்துட்டோம், வேலைக்காரர்கள் கீழ்ப்படியணும். என்ன கட்டளை? கீழ்ப்படியணும். 4வது கட்டளை, 4வது என்ன கேள்வி? எப்படி கீழ்ப்படியணும்னு போட்டிருக்கு? அதிக பயத்துடன். பாருங்களேன், பல்ல கடிச்சுக்கிட்டு கீழ்ப்படியுங்கள், வேண்டா வெறுப்பா கீழ்ப்படியுங்கள், வெறுத்துக்கிட்டு கீழ்ப்படியுங்கள் இல்ல, அதிக பயத்துடனே. பாருங்களேன், அதிக பயத்துடனே கீழ்ப்படியணும். உங்க எஜமான்களுக்கு அதிக பயத்துடனே கீழ்ப்படியணும். இதுல ரெண்டு பக்கம் இருக்கு. அதிக பயம்னா என்ன? எஜமானுக்கு பயப்படணுமா அப்படின்னா சில பேர் இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா எஜமானுக்கு மரியாதையுடன் அவங்க நம்ம கீழ்ப்படியில்னா அவங்க தண்டிக்கிற அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு பயத்துடன் நம்ம கீழ்ப்படியத்தான் செய்யணும். ஆனால் ரெண்டாவது முக்கியமா இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தில் 17வது வசனத்தில் அவர் என்ன சொன்னாரு? கர்த்தருக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து நடுங்க. அதிக பயம்னு வந்தாவே ஆண்டவருக்கு தான் அந்த அதிக பயம் கொடுக்க முடியும். ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படியுங்க. ஏன்னா இந்த நிருபத்துல முழுசா ஒரு ஆண்டவருக்கு பயம் பயம் பயம்னு பேதுரு சொல்லிட்டு வருது. நம்ம பார்க்கலாம் 17வது 1 அதிகாரம் 17வது வசனத்திலையும் சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் பரதேசிகளா இந்த உலகத்தில் ஒருவனையும் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவரை தொழுது கொண்டு வருகிறதுனால் பயத்துடனே இந்த உலகத்துல வாழுங்கன்னு சொன்ன மாதிரி இங்கேயும் அதிக பயத்துடனே உங்க எஜமான்களுக்கு கீழ்ப்படிங்க. பாருங்களேன், உங்க பாஸுக்கு கீழ்ப்படிங்க. பராமரிப்புல தேவன் இந்த சமுதாயத்தை அமைச்சிருக்கிறார். இந்த சமுதாயத்தில் ஒரு எஜமான், ஒரு வேலைக்காரங்க ஒரு எஜமான அமைச்சிருக்கிறார். அந்த வேலைக்காரர் எஜமானுக்குள்ள அடங்கி, அவருக்குள்ள அடங்கி, நீங்க அவருக்கு பயத்துடனே பராமரிப்பு தேவனுக்கு பயந்து அவர்களுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு வருது. நம்ம ஒரு வேலை சொல்லலாம், இதெல்லாம் கேட்டுட்டு பாஸ்டர் எங்களுடைய எஜமான பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது, அவங்கள பத்தி தெரியாது, ஒரு ரொம்ப மோசம் அவங்க அப்படின்னு நம்ம ஒரு வேலை சொல்லலாம். ஆனா அதுக்கு பதில் அடுத்ததாக சொல்றாரு பாருங்களேன், யாருக்கு கீழ்ப்படியணும்? உங்கள் எஜமானுக்கு. எஜமானுக்கு உங்களை முழுவதமாக வாங்கி சொந்தமாக்கி கொண்டு அவர்களுக்கு முழு அப்சல்யூட் டிஸ்பாட்டேஷன் வருது. டிஸ்பாட்டேஷன் அப்சல்யூட் அதிகாரம் உங்க மேல அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு நீங்க கீழ்ப்படியுங்க. ஓ, ஒருவேளை நல்லவங்களுக்கு கீழ்ப்படியணும் மாத்திரம் சொல்றாரு போல. எஜமான் நல்லா இருந்தா கீழ்ப்படிச்சுக்கலாம் இல்லைங்களா. யாருங்க அப்படி ஒரு நல்ல பாஸ் இருந்தா, ஒரு நல்ல ஓனர் இருந்தா கீழ்ப்படியாதவங்க யாராவது இருப்பாங்களா? ஏன், ஒரு இந்து ஒரு முஸ்லீம் கூட கீழ்ப்படியும், அதுல என்ன வித்தியாசம் இருக்கு? ஆனா நீ கிறிஸ்தவன் எதுல காட்டணும்ன்ற, நீ கிறிஸ்தவன்றது எதுல காட்டணும் பாருங்களேன். படிங்க தொடர்ந்து.
நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள்.
பாருங்களேன், ஒரு நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும், நீ என்ன சொன்னாலும் சிரிப்பார், சாந்தமா இருப்பார் ஓனர் இல்லைங்களா. அப்படி இருந்தா அவ்வளவு நல்லா இருக்கும். நீ லேட்டா வந்தாலும், ஐயோ நல்லா இருக்கியாப்பா, லேட் ஆயிருச்சாப்பா, வாப்பா பரவாயில்லன்னுவாரு. என்ன பண்ணாலும் சாந்த குணம், ரொம்ப நல்லவருங்க எங்க ஓனர், ரொம்ப நல்லவர். அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு கீழ்ப்படுகிறது எல்லாருமே கீழ்ப்படிவாங்க, அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, வேற யாருக்கும், முரட்டு குணம் உள்ளவர்களுக்கு. இங்கிலீஷ்ல வந்து குருக்கிட், பர்வஸ், பர்வஸ் ஒரு ஸ்கோலியோசிஸ் என்ற ஒரு வார்த்தை, கோணையா இருக்கிற மனுஷன், ஒழுங்காவே இருக்க மாட்டான், எப்ப சிரிக்குவான் எப்ப அழுவானே தெரியாது, ஒரு கோண குரங்கு மூஞ்சி மாதிரி சுழிச்ச மூஞ்சி, ஒரு முரட்டு குணம். பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு ஓனர் இருந்தா யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அடுத்த வசனம் படிங்களேன், 19 படிங்க, எப்படி போட்டிருக்கு,
ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு.
பாருங்களேன், அநியாயமா நம்மளுக்கு பாடு கொடுப்பான், அநியாயமா நம்மள பழி வாங்குவான், நல்லது செஞ்சாலும் விடமாட்டான். அவன் குருட்டு கோணல் தானே, முரட்டு குணம் உள்ளவன் தானே, ஒரு கோணலான ஒரு மனுஷன், ஒரு ட்விஸ்டட் மேன், அவனை புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு மனுஷன். கோணலான ஒரு ஓனரா இருந்தாலும் மோசமா எரிஞ்செரிஞ்சு விழுவுறவன், முகம் எப்பப்பார் அசிங்கமா இருக்கும், எப்பப்பார் திட்டுறது, என்ன வேலை செஞ்சாலும் சந்தோஷப்படுத்த முடியாது. அவன் எப்போ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான்னு, இது வரைக்கும் 10-15 வருஷம் வேலை செஞ்சுட்டேங்க, ஒரு போதும் சபாஷன் சொன்னது மனுஷன் இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு என்ன பண்ணணும், அவனை எதிர்த்து நில்லுங்கள், இல்ல கீழ்ப்படியுங்கள். பாருங்களேன், கோணலா இருக்கிற மனுஷனுக்கும் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு நம்ம போட்டிருக்கு. இது நமக்கு பிடிக்குதுங்களா, கொஞ்சம் கூட பிடிக்காது. நமக்கே பிடிக்கலன்னா யோசிச்சு பாருங்க, அந்த அடிமையினுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அவனுக்கு எந்த வழியும் இல்லை, விட்டு ஓட முடியாது. அவன் என்ன நினைச்சிருப்பான், இயேசு கிட்ட வந்த பிறகு எனக்கு விடுதலை விடுதலை விடுதலை, எஜமான் கிட்ட இருந்து விடுதலைன்னு நினைச்சிருப்பான். ஆனா இந்த பேதுரு எழுதி என்ன சொல்றாரு, அவனுக்கு ரொம்ப மோசமா இருக்கிறவனுக்கும் நீ கீழ்ப்படிந்து நட, இருதயத்தின் பூர்வமா மனசா சந்தோஷமா அவனுக்கு கீழ்ப்படிந்து நடன்றார். என்ன செய்யறது பாருங்களேன், இதாங்க, இதத்தான் ஒரு கிறிஸ்தவன்றது வந்து ஒரு சுயநலம் கிறிஸ்தவமே இல்லை. நம்ம ஊர்ல அது சபிக்கப்பட்ட கிறிஸ்தவம், நம்ம வந்துட்டா நமக்கு எல்லாமே நல்லா நடக்கும், நல்லா நடக்கும்ன்றதே கிறிஸ்தவம் இல்லை. கிறிஸ்தவம்னா என்ன தெரியுங்களா, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து, தன்னை வெறுத்துக்கணும், தன்னை வருத்திக்கணும். அவன் வெறுத்துக்கிறவன் தாங்க ஏ கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். நீ ஏன் அப்படி வாழணும், முரட்டு குணம் உள்ளவனுக்கும் எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டான், ஒரு சம்பளமும் தரமாட்டான், ஒழுங்காவே பாத்துக்க மாட்டான், அவனுக்கும் நான் ஏன் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னா, என்னை விட எனக்கு ரொம்ப முக்கியம் இயேசு, அவருடைய சுவிசேஷம், அதுக்காகத்தான் நான் வாழ்றேன், அதுக்காகத்தான் நான் இருக்கிறேன்ற அவன் கிறிஸ்தவனால தான் அப்படி வாழ முடியும். பாருங்களேன், அப்படித்தான் வாழ முடியும். ரொம்ப கஷ்டங்க, இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட முடியாதுங்க அப்படின்னா, என் சூழ்நிலை எனக்கு தானே தெரியும். நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய சூழ்நிலை ரொம்ப ஈஸி, நம்ம வேலைக்கு போயிடலாம். அந்த அடிமை என்னங்க செய்ய முடியும், யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு கட்டளை அவனுக்கு வந்துருச்சு, அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஆனால் புதிய ஏற்பாடு மற்ற பகுதிகள்லாம் பார்த்தோம்னா இது தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கும். எபேசியர் 6:5 படிங்களா, எப்படி வேலை செய்யணும்ன்ற ரகசியங்கள் சொல்றது. வேலைக்காரர்களே, இதையும் அடிமைகள் தான். எங்கெல்லாம் புதிய ஏற்பாடுல வேலை, புதிய ஏற்பாடுல வேலைக்காரர்கள்ன்ற வார்த்தையே இல்லை, புரியுதுங்களா. யாராவது எனக்கு வேலை செஞ்சா அவன் அடிமையா தான் இருக்கணும் புதிய ஏற்பாடுல. சரி,
வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல் சரீரத்தின் படி உங்கள் எஜமானாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடமற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து.
இத பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம், கீழ்ப்படுகிறது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல் உங்க மேல பராமரிப்புல இருக்கிற ஓனருக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல பயத்தோடு நடுக்கத்தோடு மாயமாலம் இல்லாம நீங்க அவங்களுக்கு வேலை செய்யணும்னு போட்டிருக்கு. வேலை அடிமைகளே தொடர்ந்து படிங்களா,
மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின் படி செய்யுங்கள்.
பாருங்களேன், மனித பார்வைக்கு செய்யற மாதிரி இல்லைங்களா, மனுஷர் பார்க்கதான் அவங்க பார்க்கும் போது ஒழுங்கா செய்யற மாதிரி இல்லாமல் கிறிஸ்து உங்களை பார்க்கிறாரு, கிறிஸ்துவுடைய ஊழியக்காரர்களா இருந்து நீங்க வேலை செய்யுங்க அப்படின்றாரு. பாருங்களேன், தேவ பயத்துடன் தேவ உணர்வோடு நீங்க வேலை செய்யுங்க. தொடர்ந்து படிங்க.
அடிமையானவனாலும் சுயாதீனமானவனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து.
என்ன அதிசயம்! நீங்க இப்படி வேலை செய்கிறவர்களா இருந்தீங்கன்னா, எப்படி உங்க வேலைக்காரர்களுக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிற மாதிரி கீழ்படிந்து மனுஷங்க பாக்குறாங்கன்றதுக்காக இல்ல, கர்த்தர் என்ன பாக்குறாரு என்பதற்காக அவர் கொடுத்த வேலைன்னு நினைச்சு கருத்துடன் மனசு பூர்த்தியா நீ செய்யும் போது அது கர்த்தருடைய சித்தத்தை நீ செய்கிறாய். கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதுனால நீ அடிமையா இருந்தாலும் சுயாதீனம் இருந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து
பலனை அடைவாய்,
பலனை அடைவாய். இதாங்க இதாங்க ஒரு அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் இருக்கிற வித்தியாசம். கர்த்தரிடத்தில் நீ பலனை அடைவாய். என்ன அதிசயம்! கர்த்தர் உனக்கு கட்டுவாரியாயே. அந்த இடத்துல நீ கிறிஸ்துவ சேவை செய்யற, உன்னுடைய வேலை நீ போல நீ கிறிஸ்துவுக்கு சேவை செய்யற, கிறிஸ்துவுக்கு நீ ஆராதனை செய்யற, நீ செய்யற வேலை கிறிஸ்துவுக்கு செய்யற சேவையாக நீ பார்க்க வேண்டும், கிறிஸ்துவுக்கு செய்யற ஊழியமாக நீ பார்க்க வேண்டும். அப்படி நீ பார்த்து செய்ய வேண்டும். பாருங்களேன் என்ன அதிசயம்! அப்படி இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களா. அப்படி வேலை பண்றிருந்தா எப்படா காலில் எழுந்திரிச்சு நான் வேலைக்கு போவேன்? ஏன் சம்பளத்துக்காக இல்லை, நான் என்னுடைய ஊழிய ஆரம்பிக்கணும். காலையில் எழுந்திரிச்சு ஊழியத்துக்கு போகணும். நம்ம எல்லாரும் ஊழியக்காரங்க, கிறிஸ்துவுடைய ஊழியக்காரங்க. காலில் எழுந்திரிச்சு நான் எதுக்கு வேலைக்கு போறேன்? நான் கிறிஸ்துவுக்கு செய்கிற ஊழியம் ஆயுது. அப்படி நம்ம வேலையை பார்க்க நம்ம ஆரம்பிக்கணும். பாருங்களேன், அதை யோசிச்சு பாருங்க. வேலை பாருங்களேன், அதே சாபம், ஆதாமுக்கு வந்த சாபம் இங்க என்னவா மாறுது? ரெகுலரா செஞ்ச வேலையே செய்யணும், ஓட்டின காரே ஓட்டணும், செஞ்ச வேலையே செய்யணும், திருப்பி திருப்பி அதையே செய்யணும். போர் அடிக்கிறது இல்ல, வெறுத்து போறது இல்ல. ஆனா அந்த வேலையே நான் கிறிஸ்துவுக்கு செய்யற சேவையாக தொடர்ந்து செய்யும் போது கர்த்தர்கிட்ட இருந்து எனக்கு பலன் வருது. ஆதாமின் சாபம் ஆசிர்வாதமாக மாறுகிறதை நம்ம இங்க பாக்குறோம். பாருங்களேன், புதிய பார்வையா வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். தீத்து 2:9 படிங்க. கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனாக நான் வேலைக்கு போக ஒரு பார்வை, நம்ம பார்வை அப்படி மாறணும். நான் காலையில எழுந்திரிச்சு எங்க போறேன்? ஒரு வேலைக்கு இல்ல, சம்பளத்துக்காக இல்ல, கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனாக நான் வேலைக்கு போறேன். தொடர்ந்து படிங்க. 2:9,
வேலைக்காரர் தம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவோ, திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கும் புத்தியை சொல்லு.
பாருங்களேன், ஏழைக்காரர்களே கிறிஸ்துவுடைய போதகத்தை 2:9,
ஞாயிற்றுக்கிழமை
உபதேசத்தை உயர்த்துறது. நீங்க ஒருத்தர் ஒருத்தர் உங்க வேலை ஸ்தலத்துல போய் நீங்க எப்படி வேலை செய்றீங்கன்றத பார்த்து தான் இயேசுடைய உபதேசம், இயேசுடைய சத்தியத்துக்கு அலங்கரிக்கிறீங்களா? என்ன போட்டு பாருங்களேன், காஸ்பில் நீங்க போய் நான் மண்டேல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் செய்யற வேலையினால இயேசுடைய சுவிசேஷத்தை அலங்கரிக்கலீங்களா? அடோன் த டாக்ட்ரின் ஆஃப் காட். உங்க வேலையின் மூலமா கடவுளுடைய அலங்கரிப்பு. பாருங்களேன், வேலை எப்படி மாறி போகுது. பாருங்களேன், வெறும் சீப்பா சம்பளத்துக்காக உயர்வுக்காக சொத்துக்காக இல்லாம தேவனுடைய போதகத்தை அலங்கரிக்கிற ஒரு புண்ணியம் புனிதமான கிரியையா மாறி போயிடுது, ஊழியமாக மாறி போயிடுகிறது, கிறிஸ்துக்கு செய்யற சேவையாக மாறிப்போது. என்ன அதிசயம்! எவ்வளவு ஆசீர்வாதமாக மாறிப்போது. பாருங்களேன், கொலோசியர் 3:22 படிங்க. எடுத்தவங்க வேற யாராவது படிக்கலாம். எபேசியர் கொலோசியர்.
வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருடைய பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள்.
பாருங்களா, வேலைக்காரர்கள் அதே மாதிரி தான் வருது. பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயந்தவர்களாக கடவுளுக்கு ஊழியம் செய்ய, ஊழியம்னு வருது பாருங்களேன், கடவுளுக்கு ஊழியம் செய்யற மாதிரி நீங்க வேலை செய்யுங்க. வீட்டுல சாமான் கழுவுற வேலையா இருக்கலாம், டாய்லெட் கழுவுற வேலையா இருக்கலாம், அவங்க அதெல்லாம் செய்வாங்க அடிமைகள். அந்த வேலைய என்ன புனிதத்தை சேர்க்கிறாரு பாருங்களேன், அவங்க செய்யற வேலைய கடவுளுக்கு செய்கிற மாதிரி செய்யுங்க. தொடர்ந்து படிங்க.
நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதாலே
பாருங்க
சுதந்திரமாக பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து.
நீங்க செய்யற வேலை 5,000 or 10,000 போய் வாங்குற சம்பளத்துக்கு நீங்க செய்யற வேலை கர்த்தருக்கு செய்வதனால் அவர்கிட்ட இருந்து என்ன பெற்றுவீங்க, சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இதை விட என்னங்க வேணும், நான் இன்னைக்கு செய்கிற வேலை வந்து வெறும் சம்பளத்துக்காக அது பார்க்காம கடவுள்கிட்ட இருந்து எனக்கு சுதந்திரம் கிடைக்க போது, கடவுள்கிட்ட இருந்து நித்திய சுதந்திரம் எனக்கு கிடைக்க போது, நம்ம போது நான் இன்னைக்கு செய்யற நித்திய வெகுமதி நித்திய பலன் உண்டுன்னு நினைச்சு நம்ம வேலைக்கு போவோம். அதைத்தான் நம்ம பார்வையை மாத்தணும், பார்வை மறுரூபம் அடையணும். நம்ம பார்க்கிற வேலையை சீப்பா உலக மனுஷன் நினைக்கிற மாதிரி சம்பளத்துக்காக மாத்திரம் பார்க்காம ஓனருக்காக மாத்திரம். எவ்வளவு பேர், சில பேர் ஓனர் மூஞ்ச பார்த்து செய்யறவங்க இருக்காங்க தெரியுங்களா, சம்பளம் கொடுக்கலன்னா கூட. ஆனா இந்த தேவனுக்கு நம்ம ஊழியோன்ற மாதிரி நம்ம வேலையை சொல்றாரு, எவ்வளவு அதிசயம் யோசிச்சு பாருங்களேன். சுதந்திரத்துக்கு செய்யாமல், சம்பளத்துக்கு செய்யாமல் கர்த்தர்கிட்ட இருந்து உங்களுக்கு சுதந்திரம் வரும். ஆகவே நம்ம வேலையில செய்யற வேலை எந்த வேலையா இருந்தாலும் சந்தோஷமா நம்ம செய்யறது எப்படிங்க, உலக மனநிலைமையில யோசிக்காம நம்ம மனது மறுரூபம் அடைந்து நான் செய்யற வேலை கர்த்தருடைய உபதேசத்தை சுவிசேஷத்தை அலங்கரிக்க போகுது, நான் செய்யற வேலை ஆண்டவருக்கு செய்கிற ஒரு ஆராதனை ஒரு சேவை அப்படின்னு நினைச்சு ஒரு ஊழியம் செய்யணும். எவ்வளவு வித்தியாசமா நம்ம வேலை இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். கர்த்தருக்கு செய்கிறது மாதிரி அவர்கிட்ட இருந்து நித்திய சுதந்திரம் நித்திய பலன் கிடைக்கும் உங்களுக்கு இப்படி வேலை செஞ்சீங்கன்னா அப்படின்ற என்ன அதிசயம், வித்தியாசமான நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். நித்திய சுதந்திரம் கிடைக்கிற மாதிரி நம்ம சில நேரங்களில் யோசிச்சு பாருங்க, இப்படி யோசிச்சு பாருங்க, நான் ஏன் வேலை செய்யறது இல்லை, சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க இல்லைங்களா, என்னை யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுறது, எவ்வளோ செஞ்சாலும் எனக்கு மரியாதை இல்லை, எவ்வளோ செஞ்சாலும் மதிப்பு இல்லை, இன்னும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்களோ, எந்த அளவுக்கு மதிப்பு கம்மியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக கர்த்தர் வெகுமதியும் மதிப்பும் கொடுக்குறார். அப்படி பார்த்தோன்னா எப்படி நம்ம வேலை மாறிப்போம், எந்த அளவுக்கு இவ்வளோ வேலை செய்யறனே எனக்கு கம்மியாக சம்பளம் இருக்கு, மனுஷங்க கிட்டேருந்து சம்பளம் வேணுமா, அதிகமான மனுஷங்கிட்டேருந்து வெகுமதி வேணுமா, கர்த்தர்கிட்டேருந்து வெகுமதி வேணுமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கலாம். எவ்வளோ வித்தியாசமாக நம்ம வேலையை பார்ப்போம், யோசிச்சு பாருங்க. அதனால தான் நம்ம வேலையை வித்தியாசமா பார்க்கணும். கர்த்தர் எனக்கு வெகுமதி கொடுக்க போறார் பாருங்களேன். எனக்கு இங்க பாருங்களேன், ரகசியத்தில் செய்கிற பிதா, ரகசியத்தில் செய்கிறத காணுகிற பிதா தான் நம்முடைய வேலையுடைய டெஸ்ட்ங்க. எனக்கு இங்க வெகுமதி வேணுமா, கர்த்தர்கிட்ட இருந்து வெகுமதி வேணுமா, அதை நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஒரு சாட்சியா கூட நான் சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கையில பாருங்களேன். நான் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது கிறிஸ்தவனா மாறி வந்து எனக்கு 600 ரூபாய் தான் சம்பளம், 600 ரூபாய் தான் சம்பளம் ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு இருக்கிற ஆஃபீஸில் வந்து எங்கள் சொந்தக்கார தான் நோட் புக்கில் சைன் டாக்ஸ் காட்டுற சைனை வாங்கிக்குவாங்க, என் சம்பளம் அங்கே போட்டே இருக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு 5,000 ரூபாய் அங்கே சம்பளம் போட்டிருப்பாங்க, எனக்கு கொடுக்குற சம்பளம் எவ்வளோ, 600 ரூபாய். எனக்கு போனஸ் கொடுக்கணும், அந்த போனஸை கொடுக்கல, எவ்வளோ பலவிதமான அநியாயம் எனக்கு பண்ணிட்டாங்க. 3 வருஷம் அங்க வேலை செஞ்சேன், எவ்வளோ பேர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, அராஜகம் பண்ணாங்க, எதோ பண்ணாங்க. அங்க ஆண்டவருக்கு அடங்கி நடக்கணும், கீழ்ப்படிந்து நடக்கணும், கர்த்தர் என்ன இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு, எனக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்க வச்சிருக்கிறாரு. 3 வருஷமா என்ன மாதிரி அங்க வேலை செய்ய, இன்னைக்கு கூட போய் கேட்டு பாருங்க, இன்னைக்கு கூட முரளி எப்படி இருக்கான்னு கேட்பாங்க தெரியுங்களா. எங்க ஓனரு 10 வருஷம் 20 வருஷம் வேலை செஞ்சவங்களாம் விட்டு நான் இப்பதான் சேர்ந்திருப்பேன், ஒரு 6 மாசம் தான் வேலையை பார்த்தாரு. முரளி முரளின்னு கத்துவார் அந்த ஆபீஸ்ல இருந்து, அவனுக்கு கொடுங்க முரளி கொடுங்கன்னு. அந்த அளவுக்கு ஏன், 600 ரூபாய் தான் சம்பளம், 600 ரூபாய். கடைசி வரைக்கும் எனக்கு ஒன்னும் பெருசா கொடுத்தேன், நான் விட்டு வரும்போதும் 5,000 ரூபாய் அந்த ஆள் எனக்கு கொடுக்கணும், பெரிய கம்பெனியை வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த லாஸ்ட்ல தான் வெளியே வந்தேன். ஆனா கர்த்தர் எனக்கு அதுக்கு பல மடங்கு வெகுமதியை கொடுத்துட்டார் தெரியுங்களா, பல மடங்கு வெகுமதியை கொடுத்துட்டார். நீங்க இருக்கிற இடங்களில் நீங்க எப்படி நடந்துட்டு கர்த்தருக்கு செய்யற மாதிரி, கர்த்தருக்கு ஊழியம் செய்யற மாதிரி உங்க வேலையை பாருங்க. சம்பளத்தை பார்க்காதீங்க, ஓனர் மூஞ்ச பார்க்காதீங்க. நான் செய்யற ஊழியம் தேவனுடைய போதகத்தை அலங்கரிக்கிற மாதிரி இருக்கணும். எல்லாவற்றிலையும் பயபக்தியோடு நான் செய்யணும், சகல விதத்திலையும் உண்மையா நான் செய்யணும். இங்க இருக்கிற ஒருத்தரும் நீங்க செய்யற வேலை உலக வேலை உங்களுக்கு ஒருத்தருக்குமே இல்லைங்க. நீங்க செய்யற போற இடங்கள்லாம் ஊழியத்தை செய்யறீங்க, அப்படி உங்க வேலையை பாருங்க. கர்த்தருக்கு ஊழியத்தை செய்யறீங்க, ஒன்னு புரிஞ்சுக்கணும், கவனமா கேளுங்க. கர்த்தருடைய பார்வையில, நித்தியத்தின் பார்வையில, இந்த வேலையில உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, இந்த உலகத்துல இந்த வேலையினால என்ன கிடைக்குதோ அதை விட பல ஆயிரம் முக்கியம் நீங்க கிறிஸ்துவுக்கு சாட்சியா நிக்கிறது உங்க வேலையில. உங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தை விட, உங்களுக்கு கிடைக்கிற பேரை விட, உயர்வை விட பல மடங்கு முக்கியமானது நீங்க அங்க சபையின் பேரை போய் காப்பாற்றணும். சுவிசேஷம் எவ்வளவு உண்மையானது சத்தியமானதுன்றதை போய் நிரூபிக்கிறது உங்க எல்லா வெகுமதியை விட அது ரொம்ப முக்கியங்க. அதை விட்டுட்டு சுவிசேஷத்தை தாரவாத்து கொடுத்துட்டு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காக்கா பிடிச்சி அதை பிடிச்சி ஒரு பெரிய நல்ல சம்பளத்தை சம்பாரிச்சிட்டீங்க, சொத்தை சேர்த்துட்டீங்க, பெரிய பிரசிடென்ட்டோ மேனேஜரோ வைஸ் பிரசிடென்ட் ஆயிட்டீங்கன்னா சபிக்கப்பட்டது அது. உங்க சாட்சியா நீங்க நில்லாம போனீங்கன்னா இயேசுக்காக அதை தாரவாத்து கொடுத்துட்டு வேற எதை சம்பாதிச்சாலும் சபிக்கப்பட்டது தான் போவாது. அது யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பத்திலையும் வெளியிலையும் எங்கேயுமே ஆண்டவருக்கு அவருடைய சுவிசேஷத்துக்கு சாட்சியா நிக்கிறத விட வேற எதுவுமே உங்களுக்கு முக்கியம் இல்லை. சம்பளம் முக்கியம் இல்லை, வேற எதுவுமே முக்கியம் இல்லை. அதாங்க ஒரு கிறிஸ்தவ வேலை, அதாங்க ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டிய ஒரு முக்கியமான கடமை நமக்கு. யாருக்குமே நமக்கு ஒரு உலக வேலைக்கு நம்ம போகலை, நம்ம எல்லாரும் ஊழியத்துக்கு போகணும். நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க செய்யற வேலைய உங்க இயேசுடைய காஸ்பல அரங்கி அலங்கரித்து அங்க ஆத்மாக்களை கொண்டு வருவதற்கு தான் உங்களை ஊழியமா ஆண்டவர்களை அங்க வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? அப்படி நம்ம வேலை செய்கிறவர்களா இருக்கணும். கடவுள் அதுக்காகத்தான் அங்க வச்சிருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயமாக ஆசாரியர்களாக அவர்களுக்கு பலி செலுத்த நம்ம பிரியமான பலிகளை எங்க செலுத்த போறோம்? ஜபம் பண்ண முடியலங்க, ஜபம் பண்றது மாத்திரம் பலி இல்லை. நான் போய் டைமுக்கு போய் ஒழுங்கா எப்படி வேலை செய்யறேன், எவ்வளவு உண்மை அந்த வேலை கர்த்தருக்குன்னு செய்யும் போது ஆண்டவருக்கு பிரியமான பலியா அது இருக்குதுங்க. அதை பார்த்து அந்த தேவன் எவ்வளவு கொடுமையா ஒன்று இருக்காங்க, எவ்வளவு குறைவான சம்பளம் இருக்கு அவர் பார்க்கிறாரேன்ற ஒரு எண்ணத்தோடு செய்யறது எப்படி இருக்கும், எப்படி வித்தியாசமா நம்ம வேலை மாறி போவோம் பாருங்களேன். சுயநலம் அந்த வேலை ஸ்தலத்துல ஒரு கோபத்தை காட்டுறதோ, ஒரு அதிருப்தியை காட்டுறதோ, என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்னு காட்டுறதோ, அப்படி இருந்தாவா காஸ்பலுக்கு நீங்க நிக்கிறீங்க? அதை பார்த்தா ஏசு உங்க சாட்சியை பார்த்தா மத்தவங்க வரப்போறாங்க இல்ல, ஒரு போதும் இல்லை. எவ்வளவு கடமை உணர்வோடு பயத்தோடு ஒழுங்கா கஷ்டமா இருந்தாலும் முறுமுறுக்காம சந்தோஷத்தோடு செய்றீங்களோ அதை பார்த்து தாங்க நீங்க சாட்சியா நிக்கிறீங்க. புரியுதுங்களா? நம்ம வேலையை நம்ம வித்தியாசமா பார்க்கணுங்க. நம்ம வேலை சுவிசேஷமாக ரட்சிக்கப்பட்டவர்களாக சம்பளத்துக்காக நம்ம வேலைக்கு போறோம், ராஜாவுடைய பிரதிநிதிகளாக உலகத்தில் பரவலா வேலைக்கு போறோம். யோசிச்சு பாருங்களேன். அது 19வது வசனத்தை தொடர்ந்து படிங்களேன். எதுக்காக அதனோட நோக்கத்தை சொல்றாரு பாருங்களேன். ஏன் நான் எஜமானுக்கு கீழ்படிய வேண்டும்?
ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கின்ற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயப்பட்டு பாடுபட்டு அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீத்தியாய் இருக்கும்.
அதுவே பிரீத்தியாய் இருக்கும். அநியாயமாய் பாடை அனுபவித்தால் அதுவே பிரீதியா இருக்கும். யாருக்கு பிரீதியா இருக்கும்? யாருக்கு பிரீதியா இருக்கும்? ஆண்டவருக்கு பிரீதியா இருக்கும். அதுவே கிருபைன்னு ஒரு வார்த்தை வருது. தட் இஸ் கிரேஸ். கிரேஸ் இருக்கிறவனால்தான் அப்படி இருக்க முடியும். கிரேஸ் இருக்கிறவனால தான் அப்படி நடந்துக்க முடியும். அதுவே கடவுளுக்கு கவர்ச்சியா இருக்கும்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் வருது. அதுவே இட் ஃபைண்ட்ஸ் ஃபேவர் வித் காட். கடவுள் பார்த்து ஆஹான் மெச்சித்துக்கிற இன்னொரு வார்த்தை அதிசயமா, இட் இஸ் அட்மிரபிள் டு காட், இட் இஸ் பிளீசிங் டு காட். கடவுளுக்கு பிரியமா இருக்கும் இன்னொரு வார்த்தை அதிசயமா வருது. என்னால் நம்பவே முடியல. நன்றி செலுத்த வேண்டிய விதத்துல இருக்குமா? யோசிச்சு பாருங்களேன். நம்மளை பார்த்து ஒருத்தர் நன்றி செலுத்துற விதத்துல இருக்குமா? அவனால் நம்ப முடியுமா? அப்படி நம்ம நடந்துகிட்டோம்னா கடவுள் நமக்கு நன்றி செலுத்துற விதத்துல ஆயிடுறாருன்ற மாதிரி வருது. அப்படித்தான் டிரான்ஸ்லேஷன். உங்களால் நம்ப முடியுதா? இப்படி இருக்கிறானே என் சாட்சிக்காக, எனக்காக இப்படி நிக்கிறானேன்னு பார்த்து கடவுள் நம்ம மேல நன்றி கடன் உள்ள வர மாதிரி ஆகிற மாதிரி. அவ்வளவு பிளீசிங் டு காட், அவ்வளவு பிளீசிங். எப்படி எதுமே கடவுள் என் மேல கடவுளுக்கு நன்றி வர மாதிரி எப்படிங்க மாத்த முடியும்? அங்க பாருங்களேன், தேவன் மேல் பற்றுதலா இருந்து. மனசாட்சி நிமித்தம், கடவுளுடைய மனசாட்சி, கடவுளுடைய சென்ஸ், கடவுள் என்ன பார்க்கிறாரே, கடவுள் மேல் பற்றுதலா இருந்து நான் சின்ன வேலையை செஞ்சாலும் என் தேவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, எனக்கு கம்மி சம்பளம் இருந்தாலும் உண்மையானா செய்யறேன்னு பார்க்கிறாரு, அந்த பற்றுதல் கடவுளுடைய பிரசன்னத்தோடு உணர்வோடு என் தேவன் என்ன பார்க்கிறாரே, இங்க அந்த பராமரிப்பில் அவர் என்ன வச்சிருக்கிறார், இந்த எஜமான அவர் வச்சிருக்கிறார் அந்த உணர்வு, கடவுளுடைய உணர்வோடு அவர் கொடுத்த வேலை எந்த வேலை இருந்தாலும் நான் உண்மையா செய்வேன், செய்யும் போது அது கடவுளுக்கு பிரீதியாக இருக்கிறது, கடவுளுடைய பிரசன்னம். அந்த மாதிரி அநியாயமா வேலை செய்யும் போது அந்த வேலை ஆத்மாக்கு தடையா இல்லாம கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்துகிட்டே அந்த வேலையை செய்யறது இருக்கே, தெரியுமா? அது நம்ம வேலை செய்யறவங்க ரொம்ப டென்ஷனுங்க, வேலை கடவுளை பத்தி யோசிக்க முடியல, அது இல்லைங்க கிறிஸ்தவம், அப்படி இல்லைங்க ஒரு கிறிஸ்தவம் வேலை செய்யறது, அவன் வேலை செய்யும் போது கடவுள் பற்றுதலோடு கடவுள் பிரசன்னத்தோடு வேலை செய்யறது கடவுளுடைய பிரசன்னத்தை அதிகப்படுத்தணும் அவனுக்கு. ஏன் அந்த வேலையை எதுக்காக செய்யறான், ஆண்டவருக்காக, சுகந்த வாசனையா சிறப்பாக முழு மனசோடு செய்ய, சின்ன வேலை தான், ஓனர் அதை செஞ்சாலும் மதிக்க போறது இல்லைதான், என் கர்த்தர் பார்த்து பிரீதியா இருக்கும், வெல்டன் மை சன், பிரியமா இருக்கிறது, அதை பார்த்த ஆசையா இருக்கு, சின்ன வேலை தான், அவர் பிரியப்படுறார். அப்படி செய்ய முடியுமா நம்மனால? பாருங்களேன் கடவுளுடைய the consciousness of God. அந்நியாயத்தை அவன் சகிச்சுக்கிறான், ஒரு வேலைக்காரன் அடிமை எடுத்துக்கங்களேன், நல்லா வேலை செஞ்சுட்டு போறான், அந்த ஓனர் என்ன பண்றாரு, என்ன பண்ணிருக்கிற காரியம் முகத்துல துப்பி வாரில படா படா படான்னு அடிச்சு விரட்டுறாரு, ரொம்ப இன்னைக்கு நைட் எல்லாம் அவனுக்கு தூக்கம் இல்லைன்னு டார்ச்சர் பண்றாரு. ஆனா அதை அவன் பொறுத்து கர்த்தர் பாக்குறாரு, அதை நான் சகிச்சுக்குவேன், அநியாயமாக சகிச்சுக்குவேன் அப்படின்னு அவன் சகிச்சுக்கிட்டு கசப்பு காட்டாமல் கோபம் காட்டாமல் அந்த ஓனர் மேலே நான் செய்கிறேன் சாமின்னு செய்யும் போது அது கடவுள் பார்த்து இட் ஃபைன்ஸ் ஃபேவர் வித் காட், தேவன் பார்க்குறாரு, பாருங்களேன் கடவுள் அதுக்கு நன்றியாக இருக்கிறாருன்னு போட்டிருக்கு. கடவுளுடைய கான்சியஸ்னஸ், கடவுளுடைய கிருபை அவனுக்கு அதிகமாகுது, கடவுளுடைய பிரசன்னம் அவனுக்கு அதிகமாகுது, அதான் அவங்க போட்டிருக்கு. இறையாண்மையுள்ள தேவன் நீங்க வச்சிருக்கிறாரேன்னு கடவுள் மேல நம்பிக்கையோடு தாழ்மையோடு பொறுமையோடு கடவுளை நம்பி அந்த வேலையை அவன் செய்யறான். என்ன அதிசயம், என்ன அதிசயம் பாருங்களேன். அவங்க இதை பத்தி பேசிட்டே போலாம், பேசிட்டே போலாம். பயன்பாடுக்கு ரெண்டு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு கற்பனையா யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து நம்ம செய்யற சாதாரணப்பட்ட காரியத்தையும், அந்த 18வது வசனம் 19வது வசனம் அப்படித்தான் வருது, நம்ம செய்யற சாதாரணப்பட்ட காரியம் டாய்லெட் கழுவுற வேலையும் எடுத்து கடவுளுடைய பிரசன்னத்தோடு செய்யணும்னு எதிர்பார்க்கறது தான் கிறிஸ்தவ வேலை, கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்களா அது எப்படி நடக்கும். ஒருத்தனை யோசிச்சு பாருங்க, ஒரு அடிமை இருக்கிறான், அவன் பேர் வந்து ஆறுமுகம், ஆறுமுகம் ஒரு அடிமை, பாவம் அடிமை, அவனுக்கு எந்த உரிமையும் இல்லை, சம்பளமும் இல்லை, ஒன்றும் இல்லை, நைட்டெலாம் கஷ்டப்பட்டு படுத்து டயர்டாக இருக்கிறான், எந்திரிக்கவே முடியல, காலையில் போனால் ஓனர் அடிப்பார், அவன் எந்திரிக்கிறான், எந்திரிச்சிட்டு இழுத்துக்கிட்டு ஐயோ டயர்டாக இருக்குது, தூக்கமாக வருது, தூக்கம் ஒரு 5 மணி நேரம் தான் கொடுக்குறாரு இவரு, டயர்டாக போய் கண்ணாடி முன்னாடி முகத்தை கழுவி கண்ணாடி முன்னாடி நிற்கிறான், பார்க்குறான், நீ யாருன்னு கேட்குறான், அவனே பார்த்து அவனுக்கு கேட்குறான், நீ யாரு அப்படின்னா, ஆறுமுகம் நீ ஒரு அடிமடா, நீ யூஸ்லெஸ்டா, நீ இந்த ஊர்லயே உன்ன ரொம்ப லோவஸ்ட் லோடா, உனக்கு ஏதாவது சொத்து இருக்குதா, உன் பிள்ளைங்களுக்கு ஏதாவது சேர்த்து வச்சிருக்கிறியா, நீ ஒன்னும் ஒரு சொத்து இல்லை, ஒன்னும் இல்லை, உன் எஜமானு தான், அவனுக்கு தான் பட்டு 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 வேலை செஞ்சு உன் ஆயுசு முடியணும், நீ யூஸ்லெஸ் ஒன்னத்துக்கோ இல்லை, நீ ஒரு அடிமடா இருமுகம் அப்படின்னு அவனையே பார்த்துக்கிறான். திருப்பி அவன் யோசிச்சு பார்த்து அவன் கண்ணாடி இன்னொரு வாட்டி பேசுது, ஆறுமுகம் உனக்கு ஒரு 7வது முகம் இருக்கு தெரியுமா, என்ன முகம், அந்த பேதுரு எழுதுன நிருபம் உனக்கு ஞாபகம் இருக்கா, உலகத்தில் நீ இப்படி இருந்தாலும் உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே தேவன் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின் முன்பதாக உன்னை தெரிந்து கொண்டார்னு உனக்கு தெரியுமா, உன்னத்தாயா நீ அடிமையா இருக்கிற உன்னத்தான் அவர் தெரிந்து கொண்டார், உன்னை தெரிந்து கொண்டு நித்தியமா உன்னை நேசிச்சாரு, உன்னை நேசிச்சு உன் மேல அவர் அன்பை வச்சு உன் பரிசுத்தாவினால உன்னை பரிசுத்தப்படுத்தி தேவன் தன்னுடைய மிகுந்த இரக்கத்தினால் உன்னை மறுஜென்மம் ஆக்கி வச்சாரு, உன்னை மறுஜென்மம் ஆக்கி வச்சது மாத்திரம் இல்ல அறுமுகம், அவருடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர் உனக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரா, அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை ஓனருக்கு இருக்கிற சொத்தெல்லாம் ஒரு நாள் புயல் வந்துச்சுன்னா ஒன்னும் இல்லாம போயிடும், அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் அவன் செத்த உன்ன ஒண்ணுமே தூக்கிட்டு போக போறதில்ல, ஆனா உனக்கு இருக்கிற சொத்தோ சுதந்திரமோ வாடாததும் அழியாததும் வாசற்றதான சுதந்திரம் உனக்காக பரலோகத்தில் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறதே ஆறுமுகம், அதை யாருமே எடுக்க முடியாது, நீ எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு உயர்ந்த ஆளு, கிறிஸ்துவுக்குள்ள உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யங்கள் எவ்வளவு பெருசா அறிமுகம், அதெல்லாம் அவன் நினைச்சுக்கிட்டு என்ன பண்றான், அடிமைத்தான், கீழான வேலை தான். அவன் வேலைக்கு போறான், அவன் முகத்தை பார்த்தா பிரகாசமா இருக்குது, அந்த சந்தோஷமா போறான் காலில் எழுந்துச்சு, உடம்பு வலிக்குதான், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு சந்தோஷமா வேலைக்கு போறான். அவனை பாக்குறாங்க அடிமைகள்லாம், என்னடா இவன் பண்ண 15 மணி நேரம் தூங்கிட்டு வந்தானா, என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறான். அப்படியா பாக்குறாரு ஓனர், பாக்குறாரு என்னடா இவ்வளோ சொத்து இருக்குது, எனக்கே இவ்வளோ சந்தோஷம் இல்லை, இவன் என்னடா இப்படி குதிக்கிறான், இவ்வளோ சந்தோஷமா வேலை செய்யறான், என்ன இருக்குது இவனுக்கு பாக்குறேன். அது என்ன சாட்சி, யோசிச்சு பாருங்க. அப்படி வாழ்றான், ஒவ்வொரு நாளும் அப்படி வாழ்றான். அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரான், ஆறுமுகம் சர்ச்சுக்கு வரான். சர்ச்சுக்கு வந்துட்டு கேட்கறான், சுதந்திரம், ஆஹாஹா, நீ கடவுளுடைய ஆலயம், உனக்கு கொஞ்ச காலம் பலவித சோதனைகள்லாம், நீங்கள் உபத்திரவங்களை அனுபவிக்கிறீர்கள், உன்னுடைய விசுவாசம் பொண்ணு மாதிரி இதுனா, ஆமேன் ஆமேன்னு சத்தம் போட்டு அவன் சந்தோஷமா கத்துறான். ஆமா நான் தான், அது நான் தான் ஆலயம், அவன் சந்தோஷமா கத்துறான். கத்திட்டு அப்புறம் வர்றாரு பேதுரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து, அந்நியர்களும் பரதேசிகளுமான நீங்கள் உங்களுடைய மாம்ச இச்சைகளுக்கு இடம் தராமல் புறதோஸ்தருக்கு முன்பதாக ஒரு எக்ஸலண்ட் லைஃப், மனதை கொல்ல கொள்ற ஒரு லைஃப் வாழ்ந்து இயேசுகிட்ட அவங்களை நீங்க கொண்டு வரணும் அப்படின்ற, எஸ் ஆமேன்றான் அவன், எஸ் அப்படித்தான் நான் வாழணும், அப்படித்தான் நான் இருக்கணும் அப்படின்றான். கடைசியில வேலைக்காரர்களே அடிமைகளே என்றார் பேதுரு. அவருக்கெல்லாம் படிக்க மாட்டாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் படிக்க வராது, அங்கே இவர் எஜமான் என்ன படிக்கிறாரு, அதான் பாஸ்டர் என்ன படிக்கிறாரு, வேலைக்காரர்களே நான் என்ன படிக்க, ஓ நான் தான் எனக்கு என்ன சொல்றாரு பேதுருன்னு அவன் கேட்கிறான். வேலைக்காரர்களே நீங்கள் விடுதலை ஆகியிருக்கிறீங்கள், உங்கள் எஜமான்களுக்கு விரோதமா எலும்புங்கள், வெற்றி வெற்றின்னு ஒரு வேலை சொல்லுவாரா, என்ன சொல்ல போறாருன்னு கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு, வேலைக்காரர்களே உங்கள் எஜமான்களுக்கு அதிக பயத்துடனே கீழ்ப்படிந்திருங்க. முகம் கொஞ்சம் வாடி போகுது, ஏன்னா இப்படி சொல்லிட்டாரு பேதுருன்னு, பேஜாரம், அதிக பயத்துடனே கீழ்ப்படிந்திருங்க, ரொம்ப பேஜாரான பிறகு, ஓ ஒருவேளை நல்ல எஜமான இருந்தா கீழ்ப்படிஞ்சுக்கலாம், எனக்கு தான் தெரியுமே பேதுரு என்ன சொல்ற. அடுத்தது, நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் அப்படின்னா அறுமுகம் முகமே வாடி போகுது, சோர்ந்து போறான். ஐயோ என்னப்பா இது, பேதுரு இப்படி சொல்லி, அது ஏன் ஓனர் தானே, அவன் மனுஷனாவன், குரங்கு மூஞ்சி, அவனுக்கான போய் சந்தோஷமா கீழ்ப்படியணும், முடிகிற காரியமா இது, இது எதனால முடியும், என்னால முடியாதே பேதுருவேனால முடியாதே பாருங்களேன். அப்பதான் அவரு சொல்றாரு 12வது வசனத்துல சொன்ன மாதிரி, ஆறுமுகம், நீ உனக்கு கிடைச்சிருக்கிற ரட்சிப்பு கிறிஸ்துக்குள்ள நீ என்னவா ஆயிருக்கிறன்றத உலகத்துக்கு உன் வேலை மூலமா காட்டணும். ஆறுமுகம், நீ யாருன்னு சபையில வந்து ஜபம் பண்ணிட்டு போறதெல்லாம் ஆறுமுகம் கிறிஸ்தவம், உன் வேலையின் மூலமா உன் ரட்சிப்பின் வல்லமைய பரப்பணும் ஆறுமுகம். அதுக்குத்தான் நீ சந்திப்பின் நாளிலே, நீங்க எக்ஸலண்ட் லைஃப வாழ்ந்து சந்திப்பின் நாளிலே அவங்கள இயேசுகிட்ட கொண்டு வருகிற விதத்துல உன் வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லும் போது அவனுக்கு ரொம்ப உற்சாகமா, நீ ஒரு அடிமைத்தான், பாடான உடம்பு தான், ஆனா இந்த உடம்புல சர்வ வல்லமை தேவனுடைய ஜீவனுள்ள ஆவி இருக்கிறதுன்னு மனுஷங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ எப்படி ஆறுமுகம் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறான், புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் வேலைக்கு போறான். மண்டே வேலைக்கு வருது, ஒரு கஷ்டமான வேலையை கொடுக்குறாரு ஓனர், 6 பேர் கொடுக்குறாரு இல்லைங்களா, 6 பேர் கொடுத்துட்டு அந்த வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாங்க, ஆறுமுகம்லாம் ரொம்ப இருந்து செய்கிறான், ஆனால் அவருக்கு பிடிக்கிறதே இல்லை. ஒருத்தனையும் பார்த்து படால் படால் படால்னு கொடுக்குறாரு, ஜாட்டியில் கொடுக்குறாரு துப்பி, ஒருத்தனையும் 5 பேர் அடிச்சுட்டு 6வது ஆறுமுகம் கிட்ட போகிறார், அடிக்கலான்னு போகிறார். என்ன பண்ணுறான் ஆறுமுகம், ஒரு ஏ தேவதூதன் மாதிரி அவன் முகம் இருக்குது, அவர் அடிக்கலான்னு போய் நல்லா கொடுக்குறார், கொடுக்க கொடுக்க கொடுக்க, மற்றவங்களாம் அடி வாங்கினவங்களாம் பார்த்தா அவங்களுக்கு ஆத்திரம், கண்ணில் நெருப்பு தெரியுது, கோபம், பேச முடியல, அந்த ஓனர் விட்டாங்கன்னா அடிச்சு துண்டு துண்டா வெட்டிட்டு ஓடிடுவாங்க, கோபம் ஆத்திரம் தெரியுது, அடக்கிக்கிட்டு இருக்காங்க. இவனை பார்த்தா, இவன் கண்ணை பார்த்தா அன்போடு தன்னுடைய எஜமான பார்க்கிறார், கர்த்தர் இதெல்லாம் பார்க்கிறாரேன்ற செழிப்பு பிரகாசம் முகத்துல இருக்கு. அடிக்கிறார் அடிக்கிறார் அடிக்கிறார், அது போக மாட்டேங்குது, பிரகாசமா இருக்குது முகம். அடிச்சுட்டு போயிடுறாரு ஓனர், வீட்டுக்கு போய் படுத்துக்கிறார், நைட்டு தூங்குறார், தூக்கம் வரமாட்டது. ஏன் அவன் முகம் அப்படி இருந்துச்சு, இவ்வளவு இது செஞ்சோமே ஏன் அப்படி இருந்தான் அவன் யோசிக்கிறார். அடுத்த நாள் வேலைக்கு வராரு, அப்படியே தான் இருக்கிறான். 3வது நாள் அப்படியே தான் இருக்கிறான், அப்படியே இருக்கிறான். ஒரு நாள் தாங்க முடியல, வாடா எங்க ஆறுமுகம், என்னடா என்ன மனுஷனா நீ, என்ன என்ன சந்தோஷம், ஏன்டா இப்படி ஆடுற நீ, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னா, ஐயா நான் அடிமைத்தான், ஒன்னும் இல்லத்தான், போன மாசம் பேதுருவிட்டேருந்து 1 லெட்டர் வந்துச்சு, அந்த லெட்டர்ல கிறிஸ்துக்குள்ள நான் என்னன்னு சொல்லிட்டாரு ஐயா, நான் தேவனுக்கு முன்பதாக இருக்கிறேன், கடவுளுக்குள்ள நான் எவ்வளவு பொக்கிஷமானவன், இந்த உலகத்துல எல்லாம் போயிரும்னு சொல்லி கொடுத்துட்டாரு ஐயா, அதனால இதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை ஐயா, சந்தோஷமா நான் வாழ்வேன் ஐயான்ட்டு அவன் போயிட்டே இருக்கான் ஜாலியா குச்சிக்கிட்டேன். திடீர்னு இந்த ஓனருக்கு ஒரு நாள் கால் உடையுது, ரொம்ப அவமானம், சின்ன அவமானம் தான், ஆனா மனசே உடஞ்சு அழுகுறாரு, தாங்கவே முடியல, உலகத்துல ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு, ஐயோயோ நாள் தாங்க முடியலையேன்னு சந்திப்பின் நாள் வந்துச்சு அந்த ஓனருக்கு. கடவுளை தெரிஞ்சுக்கணும், என்னையா வாழ்க்கை இது, சின்னது கூட என்னால தாங்க முடியலன்னா என்ன வாழ்க்கை இது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. யோசிச்ச உடனே இது கூட தாங்க முடியலையே, நம்ம வழங்குற கடவுள்லாம் கடவுளா, உண்மையான கடவுள் நம்ம தெரிஞ்சுக்கணுமே, நான் அவனுக்கு யாருக்கு முகம், யார் முகங்க ஞாபகம் வரும், கூப்பிடுங்கயா அந்த ஆறுமுகத்தை, கூப்பிடுங்கயா அந்த ஆறுமுகத்தை, நான் அவனை கூப்பிட்டு அப்பா அடிமையா இருந்தாலும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறியா, உனக்குள்ள இருக்கிறது எனக்கு வேணும், இதெல்லாம் கொடுக்காது இந்த சொத்தெல்லாம், என்ன சொல்லு அந்த கடவுள் யாருன்னு சொல்லு, ஐயா வாங்கையான்னு சொல்லி அவனை சர்ச்சுக்கு கூப்பிட்டுவான். இதாங்க கிறிஸ்தவம். அவர் கதையா சொல்லியிருக்கலாம், தான் பேதுரு சொல்றார், இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில நடந்துக்கணும், வாழ்க்கையில முன்மாதிரியா நடந்துக்கணும், இதெல்லாம் கடவுளுக்கு பிரீதியா இருக்கும்னு போட்டிருக்கு. உங்களில் சில பேருக்கு அது பெரிய விஷயமே இல்லை, உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் ஜாஸ்தினா அது ரொம்ப விஷயமா இருக்கும், ரொம்ப நல்லா வேலை செய்வீங்க இல்லைங்களா, உங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி தர போறாங்க, இல்ல புது மொபைல் வாங்கி தர போறாங்கன்னா அது ரொம்ப விசேஷமா வேலை செய்வீங்க, இல்ல உங்களுக்கு ஊருக்கு அமெரிக்கா கூட்டு போவோம்னா ரொம்ப இஷ்டமா வேலை செய்வீங்க. கடவுளுக்கு பிரீதியா இருக்கும்னா என்ன உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கு, நீங்க அப்படி வேலை செய்யறது கடவுளுக்கு ரொம்ப பிரியமா இருக்கோங்க, வேலைக்காரர்களே உங்க எஜமானங்களுக்கு, அது உங்களுக்கு அட்ராக்டிவா இல்லைன்னா நீங்க இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லைன்னு தாங்க அர்த்தம். அதை யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்படல, ஏன்னா நீங்க ஒரு பணத்துக்காகவோ ஒரு உலகத்துக்காகவோ உலக சொத்துக்காகவோ நீங்க உலகம் உருவாக்கப்படல, வேலை செய்யறதுக்காக உருவாக்கப்படல, கடவுளுக்காக உருவாக்கப்பட்டிருக்கீங்க, அவரை பிரியப்படுத்தணும் உங்க எல்லா செயல் மூலமா தான் உருவாக்கப்பட்டிருக்கீங்க, அந்த நிலைக்கு நீங்க வர வரைக்கும் வாழ்க்கையில நிம்மதி இல்லைங்க. இன்னைக்கு கூட இயேசு கிட்ட நீங்க வரலாம், இயேசுவே என் மனசை மாத்தும், கடவுளுக்கு பிரியமாக வாழ்ற ஒரு மனசை எனக்கு கொடுன்னு கேளுங்க. இல்லைன்னா சின்ன சின்ன விஷயத்தையும் உங்க உலகத்துல உங்களால் தாங்கவே முடியாது, இந்த உலகத்துக்காக வாழ்ந்து வாழ்ந்து பட்டு பட்டு மடிந்து தான் போவேன். இயேசு கிட்ட வாங்க, இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், கடவுளுக்கு பிரியமா வாழ்ற ஒரு மனசை கொடுக்கிறார். ஜெபம் பண்ணுங்க.